ఇంద్రదిష్టం లక్ష్మీలుపుంభర్మేకపాత్ర శ్రీరంగవీర రఘురాక్షరగోవ నిత్యం వేదాంత దీర్ఘైరీంద్రమం ప్రపద్యే శ్రీమంత్రంగచడారి సంయమి పరాలబ్ధాగమాంతద్వయం శ్రీమద్వీర రఘుత్వవాద్య శరణే పాదారవింద్రాశ్రయం శ్రీమద్వేదవదం ప్రదేశికారుణ్య దీక్షాస్పదం సేవే రంగదురీన సాధనవశం నారాయణం యోగినం వేదాంతరేంద్రకటాక్షరత్రయంతసారమృపద్రగుణముదార్ఘ్యం నారాయణాద్యయతి దుర్యగవాభిషిక్తం శ్రీరంగనాథయతి శేఖరమాశ్రయామహ శ్రీరంగేశకరారాధీయతీశానపదాశ్రయం ఋతుమరాగవార్యం సంవందే సారంగ్యభూషణం శ్రీమద్రంగచడారియోగిచరణనిత్రాత్మరక్షాపరం శ్రీమద్రంగచడారి వీరరఘురాళ్లబ్ధాగమాంతద్వయం ఈర్ష్యాడంబవివర్జితం శుభగుణైవాంశజ వందే వస్త్ర విభూషణం ఉదారం శ్రీకృష్ణమార్యం సదా శ్రీమద్వేదాంతరామానుజముని కరుణాలబ్ధ వేదాంతయుగ్మ శ్రీమశ్రీనివాస యోగేశ్వర గురుపదయోరర్పిత స్వాత్మవారం శ్రీమశ్రీరంగనాథాద్వయాని కృపయా ప్రాప్తమంత్రం శ్రీమద్వేదాంతరామానుజమున్మరం సంశయే దేశికేంద్ర శ్రీరంగులోబ్బలు తిరువేంగళముడయాం పాదం రుచున్న పడముడియుడ్ ఓరంగు దానే అమయాదో దారిణియల్ వాళ్ళకు వానీర కోమలము
அதுக்கு வந்து இந்த உபாய விவாக அதிகாரத்துல பக்தியோகம் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கு மேல அந்த பக்தியோகத்துக்கு பேரு தான் பரபக்தி என்பதாக பேரு அப்படின்னு பார்த்தோம். அதாவது என்னன்னா கர்மயோகத்தை பண்றான், கர்மயோகத்தை பண்றவனுக்கு அந்தகரண ஜெயம் பிறக்கிறது, இந்திரிய நிகிரகம் ஏற்படுறது. அந்த இந்திரிய நிகிரகத்தை ஏற்பட்டவன் அடுத்த ஸ்டெப் என்ன பண்றான், ஞான யோகத்தை பண்றான். அந்த ஞான யோகத்துல இவன் தன்னுடைய சொரூபத்தை நிரந்தர சிந்தனம் பண்றான். அந்த ஞான யோகத்துக்கு பலனாக என்ன கிடைக்கிறதுன்னா ஜீவாத்ம தர்சனம், தன்னை காண்றான். அதுதான் ஜீவாத்ம தர்சனம், தன்னை காண்றான். தன்னை கண்டவன் தான் பக்தி யோகம் பண்றதுக்கான தகுதியை பெறான். இந்த பக்தி யோகம் என்பதுதான் பகவத் உபாசனம். அதுலதான் அவன் ஷரீராத்மபாவ சம்பந்தத்தோட பகவானை வந்து உபாசிக்கிறோம். இதுல ரொம்ப அழகா சீபாஷியத்துல வந்து இதுக்கே ஒரு அதிகரணம், நாலாம் அத்தியாயத்துல முதல்ல கொஞ்சம் அதிகரணங்கள்ல வந்து உபாசனத்தை பத்தி விசாரிச்சுட்டு தான் பல அத்தியாய தலைப்புக்கு ஏற்ப பலனை வந்து சததிகம் அதிகரணத்திலேருந்து தான் ஆரம்பிக்கிறார். அதுல இப்ப நாலாம் அத்தியாயம் முதல் பாதத்துல வந்து ஆத்மத்துவோபாசன அதிகரணம்னு ஒரு அதிகரணம். இந்த ஆத்மத்துவோபாசன அதிகரணத்துல சூத்திரம் வந்து ஆத்மேதிக்கு உபகச்சந்தி கிராகயந்திச்சன்னு சூத்திரம். இதுல வந்து பூர்வபட்சிகள் யாரு அப்படின்னு கேட்டா துவைதிகள், அநேகமா அத்வைதிகள் வருவார். இதுல பூர்வபட்சிகள் வந்து துவைதிகள். அதுல வந்து என்ன விசாரம் வருதுன்னா உபாசியமான பிரம்மத்தை உபாசகன் எப்படி உபாசிக்கணும், தியானம் பண்ண வேண்டிய முறை, உபாசனத்தினுடைய பிரகாரத்தை விசாரிக்கிறார். அதுல கேட்டுக்கிறார் உபாசியமான பிரம்மத்தை உபாசகன் தனக்கு ஆத்மத்வேன தனக்கு ஆத்மா என்று உபாசிக்கணுமா, இல்ல நான் வேறு பிரம்மம் வேறு என்பதாக உபாசிக்கணுமா, ஆத்மத்வேன அனுசந்திக்கணுமா, இல்ல கிருதத்வேன நான் வேறு பிரம்மம் வேறுன்னு உபாசிக்கணுமான்னு விசாரம் வருது. விசாரம் வந்தா இதுல பூர்வபட்சி துவைதிகளோ இல்லையோ அந்யத்வேன உபாசிக்கணும்னு பூர்வபட்சம். அந்யத்வேன என்ன, நான் வேறு பிரம்மம் வேறு, அப்படியே தன்னை விட பிரம்மம் வேறானது என்பதாக அந்யத்வேன உபாசிக்கணும் அப்படின்னு அங்க வந்து வர்றது. பிரம்மம் வேறு இவன் வேறுதான் அதுல சந்தேகம் இல்லை, ஆனா உபாசனத்துல அந்யத்வேன பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஆத்மத்வேன பண்ணணும். அதுதான் சூத்திரம் ஆத்மேதிது உபகச்சந்தி கிராமயந்திச்ச, உபாசியமான பிரம்மம் உபாசகனுக்கு ஆத்மா என்றே உபாசிக்கணும். அப்படித்தான் மகரிஷிகள்லாம் உபாசனத்தை பண்ணியிருக்கா, ஸ்ருதியும் அந்த மாதிரி தான் சொல்றது என்பதாக சொல்ற. அதுல என்னன்னா உபனிஷத் சொல்றது எவன் ஒத்தன் நான் வேறு பிரம்மம் வேறு என்று நினைக்கிறானோ அவன் ஒன்றையும் அறியாதவன். இதெல்லாம் அத்வைதிகளுக்கு சாதகமா போயிடுது, விபரீதமா நினைக்கிறதுக்கு. அதாவது என்னன்னா, அந்யத்வேன நான் வேறு பிரம்மம் வேறு என்று நினைத்தால் அவன் அகிருஷ்ணன், அபூர்ணன், அவன் பூர்ணமான வேதாந்தி இல்லை, அவன் நன்னா விஷயங்கள் அறிந்தவன் இல்லை, அதனால நான் வேறு பிரம்மம் வேறு என்பதாக உபாசிக்க கூடாது என்பதாக ஸ்ருதி சொல்றது. அதாவது ஸ்ருதி சொல்றதுல நோக்கம் வேற, ஆனா புரிஞ்சுக்கிறவா இத என்ன பண்ற, விபரீதமா புரிஞ்சுக்கிறதுக்கு சாதகமா இருக்கு. அதனால என்ன சுலபமா என்ன நினைச்சுருவா, ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான். ஏன்னா ஜீவனையும் பிரம்மமையும் பிரிச்சு வெவ்வேறா பார்க்க கூடாது, நோக்கம் அது இல்லை. அதாவது என்ன அப்படின்னு கேட்டா, அந்யத்வேன பார்க்க கூடாது என்று சொன்னா இருவரும் எப்படி இருக்கா, ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் அபிரதக்ஷித சம்பந்தமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல புதத்வேன பார்க்க கூடாது. அதாவது என்னன்னா, சம்பந்தம் ரெண்டு விதம், பிரிக்கக்கூடியது பிரிக்க முடியாதது என்று சொல்றோம். அந்த மாதிரி இப்ப பாருங்க, கந்தவதி பிருத்திவி என்று சொன்னா அந்த கந்தத்தையும் பிருத்திவியையும் பிரிக்க முடியாது. அந்த சம்பந்தம் என்னன்னா அபிருதக் சித்தம். பிருதக் சித்தம் என்னன்னு கேட்டா தண்டி புருஷக, கையில ஒரு தண்டத்தை வச்சுருக்கான், அதனால அவனை தண்டி புருஷகன்னு சொல்றோம். இது பிரிக்கக்கூடியது, அவன் தண்டத்தை கீழே விட்டு இருக்கிட்டாங்கன்னா தண்டத்தை வச்சுருக்கான்னு சொல்ல மாட்டார். ஆக சம்பந்தம் ரெண்டு விதம், பிரிக்க முடியாதது ஒண்ணு, பிரிக்கக்கூடியது ஒண்ணு. இப்ப சேதனா சேதனங்களுக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தம் தண்டி புருஷக மாதிரி இல்லை, விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தம். அதனால அந்த இடத்துல ரெண்டுத்துக்கும் உள்ள சம்பந்தம் அபிருதக்ஷித சம்பந்தமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல பிருதக்காக உபாசிக்க கூடாது. அபிருதக்ஷித சம்பந்தத்தை வச்சுட்டு எப்படி உபாசிக்கணும் அப்படின்னு கேட்டா, ஆத்மஸ்வேன ஆத்மேதிது உபகர்ஷந்தி. சரி, ஏன் அந்த மாதிரி உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, சக்கரது நியாயம்னு ஒரு நியாயம், எப்படி உபாசிக்கிறானோ அப்படி பல தசையில அனுபவத்தை பெறுகிறான். உபாசனத்தினுடைய பிரகாரம் எப்படியோ அதுதான் அனுபவத்திலையும் வர்றது பல தசையில. அதுவே சக்கரது நியாயம். இப்ப இங்க அந்யத்வேன உபாசிக்கிறான் வச்சுக்கோங்க, நான் வேறு பிரம்மம் வேறு, நான் வேறு பிரம்மம் வேறுன்னு அனுபவம் அப்படி இல்லை, அவிபாகியன திருஷ்டத்வா சூத்திரகாரர் சொல்லுங்க. அதாவது என்ன, பிரம்மத்திற்கு பிரகார பூதனா சரீர பூதனா அபிருதக்ஷித சம்பந்தத்தை உடையவனாய் கொண்டு தனக்கு பிரகாரியா ஆத்மாவாய் இருக்கிற பிரம்மத்தை அனுபவிக்கிறான்னு சொல்றது. இப்ப நீ வேறுனு உபாசனம் பண்ண அந்த அபிருதக்ஷித சம்பந்தத்தோட அனுபவம் கிடைக்குமா, கிடைக்காது. அதனால அந்த இடத்துல சரீராத்மபாவ சம்பந்தத்தோட தான் உபாசிக்கணும். அதாவது வருவோம், உபாசனமும் சரியே அனுபவமும் சரியே எல்லாத்துக்கும் ஸ்ருதி எதுன்னா அவேத ஸ்ருதி தான். வேத ஸ்ருதி என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது என்னன்னா ரெண்டு பேருக்கும் பிரிக்க முடியாத சம்பந்தம் இருந்தாலும் சரீரத்தினுடைய தர்மத்தையும் ஆத்மாவுடைய தர்மத்தையும் பார்த்தா வேறு. சரீரத்துல நியமேன ஆதேயத்துவம் நியாமியத்துவம் சேஷத்துவம் இருக்கு, ஆத்மாவுக்கு நியமேன ஆதாரத்துவம் நியந்திரத்துவம் சேஷித்துவம் இருக்கு. ஆக பிரிக்க முடியாத சம்பந்தத்திலும் ரெண்டுத்துக்கும் என்ன உண்டு, வேற்றுமை உண்டுன்னு காட்டுறதுக்கு நீ எதை புரிஞ்சுக்கணும், வேத ஸ்ருதிய புரிஞ்சுக்கணும். அதனால இப்ப என்னன்னா, வேத ஸ்ருதிய கொண்டு வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே தவிர உபாசிக்கிறதுலயும் கிடையாது, அனுபவிக்கிறதுலயும் கிடையாது. அதான் ரொம்ப அழகா அந்த ஆத்மத்துவபாசன அதிகரணத்துல துவைதிகள் பூர்வபட்சி, அதே மாதிரி அவிபாகியன திருஷ்டத்துவாதிகரணத்திலையும் துவைதிகள் தான் பூர்வபட்சி. அந்யத்வேன உபாசிக்கிறான், அந்யத்வேன அனுபவிக்கிறான்னு சொல்ற கிடையாது. ஆத்மத்வேன உபாசிக்கிறான், ஆத்மத்வேன அனுபவிக்கிறான் என்பதாக இந்த ரெண்டு அதிகரண சூத்திரங்களும் காட்டுறது. அதனால இப்ப என்னன்னா, பக்தி யோகம் என்று சொன்னாலே அந்த உபாசனத்தினுடைய பிரகாரம் என்னன்னா சரீராத்மபாவ சம்பந்தத்தை விட்டு உபாசிப்பது. பரமாத்ம சரீரோகம் மச்சரீரி பரமாத்மா என்று ரெண்டு விதம். அதுல தனக்கு பிராதான்யம் கொடுத்து உபாசிக்கிறவன் பஞ்சாக்னி வித்யாநிஷ்டன், பிரம்மத்துக்கு பிராதான்யம் கொடுக்கிறவன் மற்ற சத்வித்யாதி அந்த பக்தி யோகம். ஆக மொத்தத்துல பக்தி யோகம் என்பதே என்னன்னு கேட்டா சரீராத்மபாவ சம்பந்தத்தை விட்டு அந்த பகவான உபாசிக்கிறாங்க. அந்த உபாசனம் தான் பக்தி யோகம் என்று சொல்றது, பிரம்மோபாசனம் அது. ஆக இத வந்து பரபக்தி என்பதாக சொல்றது. எது பக்தி யோகம், இந்த பக்தி யோகம் பரபக்தி என்று சொல்றதுனால இதுக்கு கீழே உள்ளது அவரபக்தின்னு பார்ப்போம். அந்த அவரபக்தி தாழ்ந்த பக்தி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டா, சத்துவகுணம் மேலிட்ட பெரியோர்களிடத்துல பகவத் குணங்கள் எல்லாம் கேட்டு அடுத்த ஸ்டெப் என்ன வருது, சம்பிரதாய கிரந்தத்தை வேதாந்த காலட்சேபம் பண்ணணும்னு ஆசை வருது. அந்த மாதிரி ஒருத்தனுக்கு வேதாந்த காலட்சேபத்தை பண்ணி சர்வேஸ்வரனை தெரிய அறிய வேண்டும். உபன்யாசத்துல தெளிவு வராது, இதிகாச புராணங்களை உபன்யாசமா கேட்கறதுல தெளிவு வராது. ஏதோ பகவானை பத்தி கேட்கலாம் அவ்வளவுதான். அதுவே வேதாந்த காலட்சேபத்துலதான் பகவானுடைய சொரூப ரூபகுண விபூதி ஆதிகள் எல்லாம் நன்னா புரிஞ்சுக்க முடியும். அதனால என்ன ஆகுதுன்னா, வேதாந்த காலட்சேபம் பண்ணி சர்வேஸ்வரனை தெளிய அறிய வேணும்னு போட்டார். அப்ப என்ன ஏற்படுறது, சாத்வீக சம்பாஷணத்துல வரக்கூடிய உபன்யாசாதிகள்ல தெளிவு வராது. பெருமாள்கிட்ட ஆசை வரும், ராமாயணம் பாகவதம் இதெல்லாம் கேட்டு 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 இவனுக்கு என்ன என்ன பெருமாளுடைய குணங்களை கேட்கிற போது ஆசை வரும். அந்த ஆசை எப்படி இருக்கணும்னா, அடுத்த ஸ்டெப் ஏறணும். எப்படி ஏறணும்னா, இந்த மாதிரி வேதாந்த காலட்சேபத்தை நம்ம பண்ணி உபனிஷத்துக்கள் அந்த பகவானுடைய சுரூப சுபாவங்கள் எல்லாம் எப்படி சொல்றது, எந்த விதமா பிரதிபாதிக்கிறது அப்படின்னு ஒருத்தன் வேதாந்த காலட்சேபத்துக்கு வந்து சர்வேஸ்வரனை தெளிய அறியணும்னு ஆசைப்படுறாங்க தேட, அதுதான் அவரபக்தி. இந்த அவரபக்தி வந்த நாளைக்கும் அடுத்தது என்ன ஆகுதுன்னா, அவன் விஷயமான உபாசனத்தை தியானத்தை பண்ணணும்னு வரும், அது பரபக்தி. அந்த பரபக்திக்கு பேர் தான் பக்தி யோகம், புரியுதா? அதனால படிப்படியா, அதனால என்னைக்கும் ராமாயண உபன்யாசமே கொண்டு உட்காந்துருக்க கூடாது, அதுக்கு அடுத்தது ஏறணும் மேல, புரிஞ்சுதா? ஏறி வேதாந்த விசாரத்துக்கு வரணும். அந்த மாதிரி அந்த வேதாந்த விசாரத்தின் மூலமா இன்னும் நன்னா பெருமாளுடைய சுரூப சுபாவங்களை தான் விசதமா தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி அறிகிற போது அடுத்தது இந்த அவரபக்தி எதுக்கு காரணமா இருக்கு, பரபக்தி. அந்த பரபக்தின்றதுதான், அதுதான் சஞ்சயன் சொல்றான், சுத்தபாவம் ககோபக்தியா சாஸ்திராத்வேத்மி ஜனார்தனம், பகவத் பக்தி ஆச்சாரிய பக்தி இவற்றை காரணமாக கொண்டு சாஸ்திரத்தின் வாயிலாக ஜனார்தனனை அறிந்தேன். அப்போ அந்த வேதாந்த விசாரத்துல வரக்கூடிய தெளிவு தான் உண்மையான தெளிவு. மற்றதுலாம் தெளிவு வந்து பிறக்காது, அதுல சம்சயம் இருக்கலாம், ஏன் விபரியம் கூட இருக்கலாம், விபரீதமா கூட புரிஞ்சுக்கலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அதனால வேதாந்த விசாரத்தினால வர தெளிவு தான் உண்மையான தெளிவு. அந்த தெளிவு வந்தவனுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வருதுன்னா, அந்த பகவான தியானத்துக்கு விஷயமாக்கி தியானம் பண்ணணும், பரபக்தி. இந்த பரபக்திக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, எனக்கு உங்களுடைய சாட்சாத்காரம் வேணும்னு பிரார்த்திக்கிறோம். அதனால இப்ப என்னன்னா, அறிந்தவன் அறிந்த விஷயத்த தியானம் பண்றான், தியானத்தோட நிக்கல்ல, பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறான், ஒரு நாள் காணவாராய் காணவாராய் இனியிலே என்று ஆழ்வார் சொன்ன ரீதியில எனக்கு உன்னுடைய சேவைய கொடுக்க வேண்டும், உன்னுடைய சாட்சாத்காரத்தை நான் பெற வேண்டும் என்று ஆசைப்படுறேன். அந்த மாதிரி வியசனத்தோட ரொம்ப மன கிளேசத்தோட பகவானுடைய சேவை நமக்கு கிடைக்காதா என்று ஆசையோட கூட அந்த பகவானை வந்து இவன் கூப்பிடுற பொழுது, அப்போ தற்கால நியதமான பரிபூர்ண சாட்சாத்காரத்தை உண்டாக்கும், இதுதான் பரஞானம் என்பதாக சொல்லப்படும் பரபக்திக்கு அடுத்தது. ஆக இந்த பரஞானம்ன்றது என்னன்னு கேட்டா, இவனுடைய யோகமானது எத்தனை காலத்துக்கு கலையாத இருக்கோ, தியானம் கலையாத பரியந்தம் பெருமாள் சேவை இருக்கும். தற்கால நியதம்னு போட்டார், அதாவது யோகம் இருக்கிற காலத்தளவும், பரிபூர்ண சாட்சாத்காரம்னு போட்டார். பரமபதத்துல பெருமாள் எப்படி எழுந்தருள் இருக்கானோ அந்த மாதிரி இந்த உபாசகனுக்கு தன் சேவையை கொடுக்கிறான். ஆனா அங்க வர அனுபவத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னன்னா அங்க நிரந்தரமா இருக்கும், இங்க விச்சேதம். அந்த யோகம் கலைஞ்சு விட்டானா அந்த சேவையும் போயிடும். அதனால தற்கால நியதமான பரிபூர்ண சாட்சாத்காரத்தை, பரிபூர்ண சாட்சாத்காரம் அப்படியே தன்னுடைய சேவையை பெருமாள் முழுமையா கொடுக்கணும். அந்த யோக தசையில யோகம் பண்ற காலத்துல அவனுக்கு அந்த சேவை கிடைக்கிறது. ஆக அடுத்தது சுவாமியை சாதிக்கிறார் வரும். ஆக இப்ப என்னன்னு கேட்டாங்க, தற்கால நியதமான பரிபூர்ண சாட்சாத்காரம் வருது. அந்த சாட்சாத்காரத்துக்கு பேரு பரஞ்ஞானம். அப்ப என்னாச்சு, அவரை பக்தி பரபக்திக்கு காரணம், பரபக்தி பரஞ்ஞானத்துக்கு காரணம். உடனே சாட்சாத்காரம் கிடைச்ச நாளைக்கு அவனுடைய நிலை எப்படி தெரியுமா, பெருவிடாய்ப்பட்டவன் தடாகத்தை கண்டார் போலே பிறந்த பிரீத்தி அதிசயம் பரமபக்தி. பரஞ்ஞானத்தினால பரமபக்தின்ற நிலை வருது. தாகத்துல ஒருத்தன் கவிக்கிறான், கவிச்சு அப்படியே உயிரே போயிடும்ன்ற ஒரு நிலை வருது. அந்த சமயத்துல அவனுக்கு தாக சாந்திக்கு ஒரு தடாகம் தென்பட்டுதான்னா அந்த தீர்த்தத்தை கண்டவனுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியானது ஏற்படுமோ அத்தனை சந்தோஷம் அந்த சாட்சாத்காரம் வந்த நாளுக்கு இந்த உபாசகனுக்கு ஏற்படும். உடனே சும்மா இருப்பன. அடுத்தது என்ன பண்றான், முனியே நான்முகனின் படியே அந்த எம்பெருமான சங்கோஷமர அனுபவித்தால் அல்லது தன்னால மறிக்க முடியாதுன்ற நிலை வரும். ஏன்னா இப்ப சங்கோஷம் இருக்கோ இல்லையோ, நிச்சேத சங்கோஷத்தோட தானே இவனுக்கு சேவை கிடைக்கிறது. இந்த சாட்சாத்காரம் வந்த நாளுக்கு புடிச்சு பேசுறான், நிச்சேத சங்கோஷம் இல்லாத அந்த எம்பெருமான பரிபூர்ணமா அனுபவிக்கணும், அதான் பிரீத்தி அதிசயம். அப்ப அது என்ன ஆகுதுன்னா, ஆணையிட்டு வளைத்து நிர்பந்திச்சு பெருமாளை கேட்கும்படியா பண்றது. முதல்ல சாதாரணமா கேட்டான், ஒரு நாள் சேவை கொடுத்தா பரவாயில்லையே கிடைக்குமான்னு. அந்த சேவை கிடைச்ச நாளைக்கும் திருவானை நின்னானை கண்டாய் மாயம் செய்ய என்னை அப்படின்றாரே ஆழ்வார், அந்த மாதிரி பிரகிருதியில இனியும் என்னை வச்சு வஞ்சிக்காத, பிராட்டி மேல ஆணை உண்மையில ஆணையிட்டு சொல்றேன், இனியும் நான் இந்த பிரகிருதி மண்டலத்துல இந்த பிரகிருதியோட சேர்ந்திருக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்றாரு. அந்த மாதிரி இந்த உபாசகனுக்கு வர வேகம் எப்படி இருக்கும்னா, ஆணையிட்டு வளைத்து நிர்பந்தித்து இவன் கூப்பிடுறது என்ன பண்றதுன்னா, ஈஸ்வரனுக்கு ஸ்வராதிசயத்தை உண்டாக்கி இவனை அவாவற்று ஈடுபட பண்ணும். அதாவது என்னன்னா, இவன் நிர்பந்திக்கிற இது, அதாவது அந்த பகவானை விட்டு என்னால பிரிந்திருக்க முடியாதுன்னு இவன் நிர்பந்திக்கிறானே, அந்த நிர்பந்தம் என்ன ஆகுது தெரியுமா, பெருமாளாலையும் அந்த உபாசகனை விட்டு பிரிந்திருக்க முடியாத நிலை அவனுக்கும் ஏற்பட்டு. ஒருத்தர் வைக்கிற பிரீத்தி எதிராளிக்கு என்ன ஆகுது, பிரீத்தி வைக்கிறவாளை விட்டு தன்னாலையும் பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு வரதோ இல்லையோ. எல்லாரும் அன்புக்கும் பிரியத்துக்கும் தானேமா வசப்படுவா, அதிகாரத்துக்கும் இதுக்கும் யாரும் வசப்பட மாட்டான். அன்புலதான் ஒருத்தரை வந்து கட்டுப்படுத்த முடியும். அந்த மாதிரி இப்ப என்னன்னு கேட்டா, இவன் அத்தனை ஒரு பிரீத்தியோட ஒரு க்ஷணம் உன்னை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு கதறான் பத்தேல, பெருமாளுக்கு என்ன தோன்றது, நம்மளால இந்த பக்தனை விட்டு ஒரு க்ஷணம் பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு ஈஸ்வரனுக்கு இவன் அடையறதுல என்ன வருது, துற வருது. கடைசியில என்ன சொல்றார், இவனை அவாவற்று வீடு பெற வேண்டும் அப்படின்ற. அதனால அவாவற்று வீடு பெற்ற குருகுரு சடகோ வந்தார். அதாவது அவாவற்று வீடு பெற பண்ணும்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருளை நம்ம அடையாத வரைக்க அந்த பொருளை அடையணும்ன்ற ஆசை இருக்கும். அடையாத வரைக்கும் அந்த பொருள் நமக்கு போகணும், அதை நம்ம அடையணும்னு ஆசை இருக்கும். ஆசைப்பட்ட பொருளை அடைஞ்சிட்டுமான்னா அடையணும்ன்ற ஆசை போயிடுமோ இல்லையோ, ஏன்னா அதை நம்ம அடைஞ்சுட்டோம். இப்ப இந்த இடத்துல என்னன்னா, அவாவற்று வீடு வர பண்ணும்னா பகவானை அடையாத பரியந்தம் அடையணும்ன்ற அவா ஆசை, அடைந்த பிறகு அடையணும்ன்ற ஆசை போயிடுறது, இதுக்கு மேல அடையணும்னு ஆசைப்படுறதுக்கு இன்னொரு வஸ்து கிடையாது. அதனால அவாவற்று, இப்போ இதை விட வசதியா வஸ்து இருந்தா இந்த ஆசை போய் என்ன ஆகும், அதை அடையணும்னு ஆசை வரும். அதனால என்னன்னா, உன்னை விட்டு உன்னை அடையறதுக்கு ஆசை வரணுமானா இப்ப அடைஞ்ச வஸ்துவை விட ஆசைப்படுற வஸ்து உயர்ந்ததான் இருக்கணும், அப்பதானே இதை விட்டுட்டு அதை அடையறதுல ஆசை வரும். அந்த மாதிரி கிடையாது, அதனால இப்ப என்னன்னா அந்த பிரம்மத்தை ஸ்வரூப ரூப குண விபூத்தியாதிகளோட சப்பிரகாரமாக அந்த பிரம்மத்தை அனுபவிக்கிறவனுக்கு இதை விட உயர்ந்த வஸ்து அனுபவிக்கணும்ன்ற ஆசை வரத்துக்கு வஸ்து கிடையாது. இப்படி வஸ்து இருந்தா ஆசை வரும், ஆனா அந்த மாதிரி ஒரு வஸ்து இல்லாததுனால அவாவற்று விடுபட பண்ணும் என்று சாதிக்க. இதுக்கு மேல ஆசைப்படுறதுக்கு வஸ்து கிடையாது அப்படின்னு. அதனாலதான் அந்த பரமாத்மா அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்றாருன்னா, தினைத்தனையும் விடாழ்ந்து பிராட்டி அனுபவிக்கிற மாதிரி அனைத்துலகமுடைய அரவிந்த லோசனனை தினைத்தனையும் விடாதே பிராட்டி அனுபவிக்கிற மாதிரி இவன் அனுபவிக்கிறான். முத்தர் ஸ்வரூப ரூபகோட விபூத்தியாதிகளே எதையும் விடாமல். அதனால பிரம்மானுபவம்ன்றது என்னன்னா விசிஷ்ட பிரம்மத்துக்கு அனுபவம், கேவலம் பிரம்ம சொரூபத்தை மட்டும் அனுபவிக்கல, அவன சொரூபத்தை அனுபவிக்கிறான், திருமேனிய அனுபவிக்கிறான், ஸ்வரூபத்துல உள்ள குணங்களா அனுபவிக்கிறான், அப்புறம் உபய விபூதி விசிஷ்டனாக அனுபவிக்கிறான். அதனாலதான் சுதியம் என்ன சொல்றது, எத்திர நானிய பசியதி நானிய சுனோவி நானிய சுஜானாதி தபூமான்றது. அத சாதாரணமா என்ன சொல்லிடுவா அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எத்திர நானிய பசியதி எதை கண்டவன் மற்றொன்றை காண மாட்டானோ, நானிய சுனோதி எதை கேட்டவன் மற்றொன்றை கேட்க மாட்டானோ, நானிய விஜானாதி எதை அறிந்தவன் மற்றொன்றை அறிய மாட்டானோ, அது பூமா. பூமானா நிறதிஜய சுகஸ்வரூபம்னு அர்த்தம். அதனால என்ன நினைச்சுருவா அப்படின்னு கேட்டா, பகவான அறிந்தவனுக்கு மற்றதெல்லாம் அறியணும்னு ஆசை வராது, பகவான கண்டவனுக்கு இன்னொன்னு காணணும்னு ஆசை வராது, பகவான பத்தி கேட்டவனுக்கு மற்றொரு விஷயத்த கேட்கணும்னு ருச்சி வராதுன்னு சாமான்யமா சொல்லிடுவான். அதாவது என்ன ஆகும், இதை விட அதெல்லாம் தாழ்ந்ததா இருக்கிறதுனால மற்றதெல்லாம் ஆசை வராதுன்னு விடுவான். ஆனா உபனிஷத் பாஷ்யக்காரன் அந்த மாதிரி பண்ணல. அந்த இடத்துல வந்து உபனிஷத் பாஷ்யத்துல வியாக்கியானம் பண்ற போது அந்த இடத்துல வந்து அனுபவத்தை பத்தி உபனிஷத்திற்கு சப்பிரகார பிரம்மானுபவத்தை தான் சொல்லிருக்கும். சப்பிரகார பிரம்மம்னா என்ன அர்த்தம், எல்லா விசேஷணத்தோட கூடின விசிஷ்ட பிரம்மத்துக்கு தான் அனுபவம் சொல்லும், கேவலம் பிரம்மஸ்வரூபத்துக்கு சொல்லல. அந்த விசிஷ்ட பிரம்மத்துக்கு அனுபவத்தை சொல்லியிருக்கிறதுனால இந்த பிரகார விசிஷ்டமான பிரம்மத்தை அனுபவிக்கிறவனுக்கு இன்னொரு இந்த மாதிரி பிரகார விசிஷ்டமான பிரம்மம் இருந்தால்னா பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் முடியும், அப்படி ஒரு வஸ்து கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனால இப்ப பிரம்மானுபவத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வெறும் பெருமானை மட்டும் பிரம்மத்தை மட்டும் அனுபவிக்கல, பிரகாரத்தோட கூடினவனாக அனுபவிக்கிறான். அப்போ உபய விபூதி விசிஷ்டனாக அனுபவிக்கிற அனுபவத்துல இன்னொன்னு அனுபவிக்கிறதுக்கு இந்த மாதிரி விசிஷ்ட பிரம்மம் இன்னுடையது. ஒரு ஸ்ரீமன் நாராயணன் தான், அவனுக்கு தான் எல்லாம் விசேஷம். தத் விசிஷ்டமா அனுபவிக்கிறவனுக்கு இன்னொன்னு அனுபவிக்கிறதுக்கே வஸ்து கிடையாதுன்னு அர்த்தம். தாழ்ந்ததா இருக்கிறதுனால ஆசைப்பட மாட்டான்னு இல்ல, ஆசைப்படுறதுக்கு விஷயமே கிடையாது என்பதாக அங்க வந்து சொல்றச்ச, அந்த பூமா சப்தத்தினால சொல்ற நிறதிசய சுகஸ்வரூபமான பிரம்மமே எப்படிப்பட்டதுன்னா விசிஷ்ட பிரம்மத்தினுடைய அனுபவம், சப்பிரகார பிரம்மத்தினுடைய அனுபவம் என்று சொல்றது. சர்வங்க பசியக பசியதி சர்வமாப்னோதி சர்வசக என்று சொல்றது. அதனால எல்லாத்தோட கூடினவனாகத்தான் இவன் அந்த பிரம்மத்தை அனுபவிக்கிறான் என்று சொல்றதுனால அந்த பூமா சப்தத்துக்கு சொல்றது அந்த மாதிரி ஒரு விசிஷ்ட பிரம்மம் மற்றொன்று கிடையாது என்று சொல்ற. அதுக்குதான் ஆச்சாரியன் பண்ற உபகாரத்துக்கு கைமாறு மாயனும் காண இல்லான்னு ஏன் சொல்றாரு தெரியுமா? இப்ப ஆச்சாரியன் நமக்கு பண்ற உபகாரம் எப்படி தெரியுமா, நம்மளோட அஜானத்தெல்லாம் போக்கி ஞானத்தை கொடுத்து உபாயத்தை வந்து அனுஷ்டிக்க வச்சு அதனால அந்த பரமபதத்தை அடையும்படி ஆச்சாரியர்கள் செய்கிறார். இப்ப ஆச்சாரியர்கள் நமக்கு செய்கிற உபகாரம் என்னன்னா, உபய விபூதி விசிஷ்டனான அந்த பரமாத்மாவை அடையும்படியும் அனுபவிக்கும்படியும் ஆச்சாரியர்கள் செய்கிறார். இப்ப நீ வந்து ஒருத்தர் ஒரு உபகாரம் பண்ணா, நீ பிரத்யுபகாரம் கைமாறு பண்ணணும்னா அவ கொடுத்ததுக்கு சதுஷமா குடுத்தியான அன்னைக்கு அவ ஒரு சந்தர்ப்பத்துல கொடுத்தா இன்னொரு சந்தர்ப்பத்துல நானும் அதுக்கு நிகரா குடுத்தேன்னா அது பிரதி உபகாரம்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? அந்த இடத்துல வந்து பிரதி உபகாரத்துக்கு அதான் அர்த்தம். ஒருத்தர் நமக்கு ஒரு சமயத்துல ஒண்ணு செஞ்சா அதுக்கு நிகரா செஞ்சா பிரதி உபகாரம். இப்ப ஆச்சாரியனுக்கு பிரதி உபகாரம் பண்ணணும்னா இன்னொரு உபய விபூதி இருக்கணும், அதுக்கு இன்னொரு ஸ்ரீமன் நாராயணன் இருக்கணும். அதே மாதிரி உபய விபூதி விசிஷ்டனான பகவான கொடுத்தால் பிரதி உபகாரம். நீ வந்து உபகாரம் பண்றதுக்கு வருத்தவே கிடையாது. நீ எதை ஆச்சாரியனுக்கு வந்து கைமாறு பிரதின்னு சொல்லி கொடுப்ப. நம்ம செய்யறதெல்லாம் போற்றி உகப்பதும் புதியில் கொள்வதும் பொங்குபவள் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே. அதுவும் அங்க என்ன சாதிக்கிறார், நாலு பேர் இவனை நன்றி மறந்தவன் என்று சூற்றாமைக்காக தன்னை காப்பாத்திக்கிறானே தவிர இத்தான் பிரத்யுபகாரம் சொன்னபடி அன்றுன்னு. சரி, அவ ஏதோ நமக்கு ஞானத்தை கொடுத்தா நம்ம ஏதோ செஞ்சோம் அப்படின்றதுனால இதை நீ பிரத்யுபகாரமா நினைக்காத. உபய விபூதியும் விபூதிமானும் உன்னை சிச்சி என்று தூற்றாமைக்காக உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு நீ பண்ற காரியமே தவிர ஆச்சாரியனுக்கு இத்தால் பிரத்யுபகாரம் சொன்னபடி அன்று என்பதாக சொல்றேன். அதனால வந்து அனுபவிக்கிறதுக்கு விசிஷ்ட பிரம்மத்தை போல இதே மாதிரி இன்னொரு பிரம்மம் கிடையாது. அதனால வேறு ஒன்றை காண மாட்டான், கேட்க மாட்டான், அறிய மாட்டான் என்றெல்லாம் அதுதான் பூமா. அதே மாதிரி தான் நிஷேத வாக்கியங்களுக்கும் அதான் அர்த்தம். இப்ப நேகநாநாஸ்தி கிஞ்சனான்னு சொல்றதுன்னா பிரம்மத்தை தவிர வேறான வஸ்துக்களே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாத வஸ்துக்கள் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள வாக்கியங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு வஸ்துவையும் எடுத்து அந்த வஸ்துவுக்கு பிரம்மம் ஆத்மா, பிரம்மம் ஆத்மா, எத்திய பிருத்திவி சரீரம், எத்திய ஆத்மா சரீரம்னு ஒன்னொன்னையும் சொல்லி சதே ஆத்மா அந்தரியாமி அமிர்தகாரம் ஒரு ஒரு இடத்துலையும் சொல்லிவிட்டு நேகநாநாஸ்திகின்றனான்னு சொல்றது. நீ ஒட்டு மொத்தமா வஸ்துக்களே கிடையாதுன்னு பிரபஞ்சமெல்லாம் வந்து கிடையாதுன்னு நிஷேதம் பண்றதுன்னா இத்தனை நாளி உபனிஷத்து பிரபஞ்சத்துல ஒரு ஒரு வஸ்துவுக்கும் அவன் ஆத்மாவா இருக்கான்னு சொல்லிக்க. வஸ்துக்கள் இல்லாத அவனுக்கு அந்தரியாமிக்கும் எப்படி வரும்? அதனால பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாத வஸ்துக்கள், சுதந்திரமான வஸ்துக்கள் எதுவும் கிடையாது. விஸ்வம் பசியன்னிதி பகவதி வியாபகம் ஆதர்ஷ திருஷ்டே ஆதேயத்துவ பிரபுதி நியமையே ஆதிகத்து சரீரம்னு தெரிஞ்சுக்கணும். அபிரமாத்மகமான வஸ்து, பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாத வஸ்து எதுவும் கிடையாது என்பதாக சொல்றேன். அதனால இப்ப என்னன்னாக்க, இந்த பரமபக்தியினால இவனுக்கு என்ன ஆகுதுன்னா இனி ஆசைப்படுறதுக்கு இதை விட ஒரு உயர்ந்த வஸ்து இல்லாதபடி இவனுடைய அபாவம் என்ன ஆயிடுறது புரிஞ்சுடுது. அதனால என்னன்னா இவனை அபாவற்று வீடு பெற பண்ணும் என்று சொல்றேன். இப்போ நம்ம பார்த்தோம் வருசல கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். பக்தி யோகம் தான் பரபக்தி, அதனுடைய அடுத்த நிலை பரஞானம், அடுத்த நிலை பரமபக்தி, பரமபக்திக்கு அடுத்தது பிரம்ம பிராப்தி. பகவத் அனுபவத்தை அடையறான்னு இந்த வருஷங்களை பார்ப்போம். அதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி கர்ம ஞான பக்தி யோகத்தின் வாயிலாக அந்த பகவானை அடையறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு கேட்டா அதை பற்றின விசதமான ஞானம் வேணும். உபாய ஸ்வரூபத்துல பக்தி யோகத்தை பற்றின விசதமான ஞானம் வேணும். அடுத்தது அனுஷ்டான சக்தி வேணும். இப்ப பக்தி யோகத்தை பத்தி நன்னா தெரியும், நன்னா காலட்சேபம் பண்ணி பக்தி யோகம்னா என்னதுன்னு நன்னா தெரியும். தெரிஞ்சா போறாது, அந்த உபாசனத்தை பண்றதுக்கு என்ன வேணும், சக்தி வேணும். சரி, ஞானமும் இருக்கு அனுஷ்டான சக்தியும் இருக்கு, இது ரெண்டும் இருந்தாலும் அடுத்தது பக்திய ஆரம்பிக்கிறதுக்கு திரைவர்ணிகன்ல ஒருவனாக இருக்கணும். அந்த உபாசனத்தை தொடங்கறதுல பிராமண சத்திரிய வைசியன்ல ஒருவனாக ஜாதி யோக்கியதை வேணும். மூணும் இருக்க எல்லாத்துக்கும் மேல கால விளம்பத்தை பொறுத்துக்கிறவனாக இருக்கணும். அதான் கால விளம்பம் எது வரைக்க, பிராரப்த கர்மத்தினுடைய முடிவு வரைக்கும், அவசானம் வரைக்கும். ஆக அந்த பிராரப்த கர்மத்தினுடைய முடிவு வரைக்கும் இவன் எப்படி இருக்கணும், விளம்பத்தை பொறுத்துக்கிறவனாக இருக்கணும். இந்த நாலு யோகியதை இருக்கணும். அதனால உபாசனத்தை பற்றின விசத ஞானம், உபாசனத்தை அனுஷ்டிக்கிற சக்தி ஆரம்பிப்பதற்கு வேணுங்கிற ஜாதி யோக்கியதை திரைவர்ணிகன்ல உருவனாக இருப்பது, அப்புறம் பிராரப்த அவசானம் வரைக்கும் கால விளம்பத்தை கொடுக்கிறது. இத நாலுல ஒண்ணு குறைஞ்சா கூட அவன் பக்தி யோகத்தை பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ண முடியாத அகிஞ்சனன் இருக்கானே, அந்த அகிஞ்சன அதிகாரிக்கு தான் பரபக்தி ஸ்தானத்துல சுதந்திர பிரபத்தியானது விதிக்கப்படுகிறது. பரபக்தி தான பக்தி யோகம். அந்த பரபக்தி ஸ்தானத்துல இவனுக்கு சுதந்திர பிரபத்தி, அதாவது மோட்சார்த்த பிரபத்தி விதிக்கப்படுது. அப்ப என்ன அது, பகவான் இவன் என்ன பண்றான், பக்தி யோக ஸ்தானத்துல நிறுத்தறான். அதனாலதான் பரபக்தி ஸ்தானத்துல சுதந்திர பிரபத்தின்னு சொல்றோம், மோட்சார்த்த பிரபத்தி அப்படின்னு சொல்லிட்டு பரபக்தி ஸ்தானத்திலே சோதிதையான சுதந்திர பிரபத்தி நிச்சனுக்கு கேட்டல, இதுக்கு மேல் வரும் அவஸ்தைகள்லாம் பிரபத்தியினுடைய பலமாக வரும். பரஞானம் பரமபக்தி அவ்வளவு குறையோட இருக்காள, சரணாகதிய பண்ணிட்டு அண்ணா பர்வமா அந்த எம்பெருமான சிந்தனம் பண்ணிட்டு அந்நதா வேற சிந்தனம் இல்லாத ஒரு நாள் அவனுடைய அனுபவத்தை நம்ம பெற முடியாமல் போனா எனக்கு பெரிய நஷ்டம், பெரிய இழப்பு, இதை விட நமக்கு துக்ககரமானது எதுவும் இல்லை அப்படின்னு துடி துடிச்சுட்டு இருக்கிறவ எத்தனையோ பிரபன்னர்கள் அந்த மாதிரி பிரபத்திய பண்ணிட்டு இருக்க. இவனுடைய போர்களுக்கு ஈடாமன்னு ஒரு வார்த்தை சேர்த்திருக்க. அதனால பரபக்திக்கு மேல் வரும் அவஸ்தைகள், அவஸ்தைன்னா நிலை, அந்த நிலைகள் என்னது, பரஞான பரமபக்தின்ற நிலைகள்லாம் இவனுடைய போர்களுக்கு ஈடாக நமக்கு வந்து மனசுல உத்வேகம் இருக்கணும். அதனால எதையுமே வேண்டாத நம்ம பெருமாள்கிட்ட வந்து பெற முடியாது. சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம், பகவத் அனுபவத்தை பெருமாள் நமக்கு குறைவர நமக்கு இருக்கும். இங்க இருக்கிற கால தளவும் அவனுடைய ஒரு நினைவுல வேதாந்த விசாரங்களை பண்ணிட்டு பகவத்குணங்களை அனுபவிச்சுட்டு நல்ல சத்சங்கத்தினுடைய மத்தியில சத்விஷயங்கள்ல பொழுத போக்கிட்டு இருக்கணும்ன்ற இது இவன் கேட்கணும் பெருமாட்ட. இவனுடைய கோடுகளுக்கு ஈடாகத்தான் வரும். பரஞ்ஞாசம் ஆயிருக்குன்றதுனால அவனா கொடுக்க மாட்டான், எதையுமே பிரார்த்திக்காத அடைய முடியாது. நீ பரஞ்ஞாசம் மோட்சம் கேட்ட சரி, தேகாவசானம் சங்கற்பிச்சுட்டு கொடுக்கறேன், ஆனால் தேகாவசானம் வரைக்க உனக்கு அவனை பத்தின நினைவோடையும் அனுபவத்தோடையும் பொழுது கழியணும்னா கேட்கணும். அதனால இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் இல்லை, சம்சாரத்துல இப்படி இருக்கு அப்படி இருக்கு முடியல செய்யல அப்படின்றத பெருமாள்கிட்ட மன்னாடணும். எனக்கு இந்த மாதிரியான ஒரு விச்சேதங்கள்லாம் சங்கோஷங்கள்லாம் ஏன் வருது, இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லாதபடி எனக்கு வெளியினா நல்ல சூழ்நிலையை அவன் உருவாக்கி கொடுப்போம். அதனால நமக்கு வந்த சூழ்நிலையில நமக்கு வந்து அனுபவத்தை இழக்கிறோம்னு வச்சுக்கோங்க, பெருமாள்கிட்ட மன்னாடணும், எனக்கு ஏன் இந்த விச்சேதம், நான் பாட்டுக்கு ஆச்சரியமா பகவான் அனுபவிச்சுட்டு இப்படி ஒரு நல்ல விஷயத்துல இருக்கிற எனக்கு இப்ப அதுக்கு பிரசக்தியே இல்லாத ஏதோ சில காரணத்தினால இழந்து கிடக்கிறேன்னு துடிக்கணும். அதான் சொல்லுவார் இவர் கிருஷ்ணபிரேமி உபன்யாசத்தை சொல்லுவார், பெருமாளுக்காக நம்ம அழற அழுக அவன் வைபவத்துக்கு தகும், அழனோம் அப்படின்னுவர். அதாவது என்னன்னா வேண்டாததுக்கு அழல்லிய, அவனுடைய அருவ பெருமைக்கும் அவனுடைய அனுபவத்தை இழந்தா இழக்க கூடாதுன்னு கதறானே, அந்த பெருமாளை குறிச்சு அவ்வளவு அழுக அவனுக்கு தகும், அவ்வளவு உயர்ந்தவன். அதனாலதான் கோழுதலுக்கு ஈடாகன்னு போட்டார். அதனால எதையுமே நம்மள நம்ம தேத்திண்டு சமாதானப்படுத்தி இருந்தோமானாக்க என்ன வேணாலும் சமாதானப்படுத்திக்கலாம், அது ஒன்றும் கஷ்டமே இல்லை. அதனால அதெல்லாம் வந்து இது இல்லை. நமக்கு அந்த தாபம் இருந்தால் என்ன பண்ணணும், ஏன் எனக்கு இந்த இழப்பு, ஏன் விச்சேதம், என்ன இது அப்படின்னு சொன்னா அனுதாபாத்துன்னு இருக்கோம். பண்ண பாவத்துக்கு பெருமாள் இப்படி விலக்கி வச்சான்னா நீ அனுதாபப்பட்டா அந்த பாவம் கழியறதோ இல்லையோ, அப்ப என்ன ஆறுது, அந்த பாவம் கழிஞ்சுதானா விச்சேத சங்கோஷம் விலகி அனுபவம் கிடைக்கிறது. அதனால எல்லாமே வந்து கோழுதலுக்கு ஈடாக பிரார்த்திக்காத எதையுமே நம்ம அடைய முடியாது. பெருமாளே என்ன சொல்லுவான், உன்னையே நீ சமாதானப்படுத்திட்ட, சரி இப்படியே இரு சம்சாரத்துல அப்படின்னு. அதனால அந்த மாதிரி பண்ணிவிடுறாரு. அதனால எதை பிரார்த்திக்கணுமோ எதை கேட்க இல்லையே சொல்ல மாட்டானே, சரி என்கிட்ட வரச்சே வா தேகாவசானம் கொடுக்குறேன், இப்படி எல்லாம் எனக்கு இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு உன்னையே தேசிக்கிட்டேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இவனுடைய பிரார்த்தனை இருக்கணும், பெருமாள் இடத்துல சாதாரணமாக இருப்பான். இப்போ ஆழ்வார்கள்லாம் பிரபன்னர்கள் தானே, அவங்க உபாசகர்கள் இல்லையே இல்லையா. அந்த பகவான் இடத்துல எப்படி ஒரு அனுபவிச்சு அவன் இடத்துல அனுபவத்தை வந்து பிரார்த்திக்கிறான். அதனால வந்து அதான் சொல்ற பரமபத கோபாலத்துல சாதிக்கிறச்ச பகவான அனுபவிக்கிற அனுபவத்துக்கு துளி இழப்பு வந்தா அவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? திருடன் கையில பறிகொடுத்த தனத்தை உடையவன் எவ்வளவு கதறுவனும், ஐயோ என்னுடைய வஸ்துக்கள்லாம் இந்த மாதிரி போயிட்டேன்னு எவ்வளவு வருத்தப்படுவனும், அதுக்கு மேல பகவத அனுபவத்தை இழக்க நேர்ற போது கதறணும். அது இருந்தா பெருமாள் அந்த இதை என்ன பண்ணுவான், தடையெல்லாம் விளக்குமோ, என்ன பாவம் பண்ணினேனோ இப்படின்னு சொல்லி கதறினா அனுதாபத்தினால என்ன ஆகுது, கால் கால் வாசியா கழிஞ்சிருது இல்லையா. அது எல்லா பாவத்துக்கும் தான் அக்னிபூர்வக பாவம், பிராரப்தத்துல இவன் அனுபவிச்சுட்டு இருக்கிற பாவம் கூட பிராய சித்தத்தினால எல்லாம் கழியுமோ இல்லையோ, பிரார்த்திக்கணும். அதனால மேற்கொண்ட பாவம் செய்யாதபடி வெளியின பாப்பாரம்பக பாவத்துக்கு பிரார்த்திக்கிறதோட கூட அனுபவத்தை இழக்கிறதுக்கு காரணமான பாவத்தையும் போக்கு. அதனால தானே சூழ்நிலை அப்படி தரம் பிறந்து போகுது அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, விமர்சிக்கும். அதனாலதான் அந்த சுவாமி போடு நல்லா கடைக்கும் பிரபன்னனுக்கு அந்த இது நமக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பரஞான பரமபக்தி மாதிரி இங்க நம்மளோட நிலை எப்படி இருக்கும், ஒரு நாள் ஒரு நல்ல விஷயத்துல அன்பிக்கல அன்னைக்கு நமக்கு வந்து முடியாம போன துடிச்சு போயிடுவோம், எவ்வளவு பெரிய இழப்பு எவ்வளவு பெரிய நஷ்டம் அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தா பெருமாள் என்ன பண்றான், இங்கே ஆனந்த அனுபவத்தை தன் விஷயமான அனுபவத்தை கொடுக்குறான். ஒண்ணும் இல்ல நல்ல விஷயங்களை வந்து புரிஞ்சுதான் தெரிஞ்சுக்கிட்டே மனசுக்கு எவ்வளவு ஒரு இதை நம்ம தெரிஞ்சுட்டோம்னு நினைக்கிற போது அந்த ஆத்துல போய் பாவம் பொறுத்து சுவாமி தான் இப்ப பிராச்சீன புத்தகங்கள்லாம் வச்சிருப்பார், 1928-30 அது அந்த மாதிரி அந்த மாதிரி காலத்துல இருந்த அந்த புத்தகங்களை பார்த்துட்டு ஒரு விஷயத்த பார்த்தாருன்னா உடனே அம்மாவும் என்னையும் அவளை வர சொல்லுவோம் அப்படிங்குவார். உடனே இந்த விஷயங்களை சொல்லிவிட்டு சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு அபரூபமான விஷயம் கிடைச்சதானா மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு ஒரு வியாக்கியானத்துல வியாக்கியானம் பண்ற விதத்துல ஒரு ஒரு அழகு ஒருத்தொற்ற இருக்கும். அதுவும் ரொம்ப பழமையான புத்தகம்ன்ற போது அது வந்து அந்த மாதிரி அர்த்த விசேஷங்கள்லாம் பார்க்கவே முடியாது. அப்ப சுவாமி சாதிப்பர் அந்த மாதிரி ஒரு அருமையான விஷயம் ஒரு புது விஷயம்னு நம்ம ஒரு புத்தகத்துல பார்த்தா மனசுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த மாதிரி நமக்கு என்ன தாபம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பெருமாள் நமக்கு அவனை பத்தின சொரூப சுபாவங்களை மேல மேல தெரிஞ்சுட்டு அனுபவிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணும். அதனால இவனுடைய போர்களுக்கு ஈடாக என்ன வரும், உபாசகனுக்கு உபாயமா வர்றது எது, பரஞ்ஞாம பரமபக்தி நமக்கெல்லாம் பலமாக வரும். பிரபத்தியினுடைய பலமாக பரஞ்ஞானம் பரமபக்தி அந்த அளவுக்கு பகவானிடத்துல ஒரு ஈடுபாடானது வரும் என்று சொல்றேன். அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறேன், அதாவது என்னன்னு கேட்டா, சரி சுதந்திர பிரபத்தி நிஷ்டனுக்கு வந்து இவனுக்கு வந்து பெருமாட்ட பிரார்த்திச்சா உபாசகனை போல என்ன வரும், பரஞானம் பரமபக்தி எல்லாம் தேகாவதானத்துக்குள்ள பலமா வரும், முத்ததசையில வர போறதெல்லாம் இங்கேயே பலமாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்ப என்ன ஆச்சு, சீக்கிரமும் மோட்சம் கிடைக்கிறது தேகாவசானத்துல, அவன் வந்து கஷ்டப்பட்டு பிராரப்த அவசானம் வரைக்கும் உபாசனத்தை பண்ணி உபாயமா அடையிற பரஞான பரமபக்தியெல்லாம் இவன் இங்கேயே பலமாக என்ன ஆயிடுதான், பிரார்த்திச்சு பெற்றுடுறான், மோட்சமும் தேகாவசானத்துல கிடைச்சு விடுறது. இந்த மாதிரி ஒரு சுலபமான வழி இருந்தால் இருக்குமே ஆனால் அப்ப யாருமே உபாசனத்துல இறங்க மாட்டாள். அதாவது என்ன, தேகாவதான மோட்சம் கேட்டு சுதந்திர பிரபத்திய பண்ணிட்டு பகவான என்ன பண்ணுவார், சர்வதா இங்கேயே அனுபவிச்சுட்டு இருப்பான். ஏன்னா இவன் கேட்டான்னா என்ன வரும், பரஞானம் பரமபக்தி எல்லாம் வரும் அப்படின்னு ஒரு அவதாரிகள் வச்சுட்டு அதுக்குதான் அந்த சூத்திரத்தை எடுக்கிறார். அதாவது என்னன்னு கேட்டா, நானா சப்தாதி வேதா சூத்திரக்கார சொல்லுக்கார், நானா சப்தாதி வேதா சூத்திரம், அதாவது என்னன்னா பிரம்ம வித்யைகள் அநேகங்கள் என்று சொல்லப்படுது. பிரம்ம வித்யை எண்ணற்றவை, எண்ணற்றவை என்று சொன்னா எல்லா பிரம்ம வித்யேலையும் ஸ்ரீமன் நாராயணன் தான் உபாத்தியன். ஆனா வித்யா வேதங்கள் எதுனாலேன்னா அந்த பிரிக்கப்பட்ட குணங்களினுடைய அனுசந்தானம். அதாவது இப்ப பரமாத்மா உபாத்தியன் என்று சொன்னா வெறும் பிரம்மஸ்வரூபம் மட்டும் உபாத்தியம் இல்லை, குண விசிஷ்டனாக, குண விசிஷ்டனாக அவன் உபாசிக்கப்படுறான். அந்த நிரூபித ஸ்வரூப விசேஷனமாகிற குணங்கள்ல அந்தந்த வித்யைக்கு பிரிக்கப்பட்ட குணங்கள் தனித்தனியா இருக்கிறதுனால வித்யாபேதம். சத்வித்யக்கு என்ன குணம், தகர வித்யக்கு என்ன குணம், மது வித்யக்கு என்னது, சாண்டீய வித்யக்கு என்னதுன்னு ஒரு ஒரு வித்யைக்கும் அனுசந்திக்க வேண்டிய குணங்கள் வேறுபடுறது, அதனால வித்யாபேதம் என்பதாக சொல்லி ஆதிபதத்தினால ஞாச வித்யை நானா சப்தாதி வேதாது இருக்கு. சப்த பேதம் என்று சொல்ற போது சத்வித்யை, தகர வித்யை, மது வித்யை, சாண்டீய வித்யை, வைஸ்வானர வித்யை, உபகோசல வித்யை, அதுக்கப்புறம் ஞாச வித்யையும் அதுல சேர்க்கும். சப்தபேதம், சப்தங்கள் எப்படி இருக்கு, வெவ்வேறாக இருக்கு என்பதாக சொல்றோம். புரிஞ்சுதா? நானா சப்தாதி வேதாதுன்ற சூத்திரத்துல வேதமானது சித்தம் என்று சொல்றோம். அதுதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதாவது சத்வித்யை தகர வித்யைன்ற பேர்ல வந்து வேதம் இருக்கு, இந்த வித்யனுடைய பேர் வேற அது வேறன்னு. ஆனால் அவைகள் எல்லாமே உபாசனம்ன்ற பேர்ல தான் சேர்ந்தது எல்லாமே. அதாவது தியானம், உபாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் எல்லாம் சேர்ந்தது. நிதித்தியாசனம் எல்லாமே பக்தி யோகம்ன்றதுலதான் சேர்ந்தது, எது மற்றது. ஆனா உண்மையில வந்து ஞாச வித்யில தான் அந்த சப்த வேதம் வந்து ஸ்பஷ்டமா இருக்கு. சப்த வேதம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டா, யாகம்னு சொன்னா அந்த கர்மா வேற, தானம்னு சொன்னா அந்த கர்மா வேற, ஹோமம்னா அந்த கர்மா வேற. அப்ப அதுல சப்த பேதம் இருக்கு. இந்த கிரியை வேற, அந்த கிரியை வேற, அந்த கிரியை வேறன்னு. அந்த மாதிரி பார்த்தேன்னா உபாசனம் ஞாசம்ன்ற இடத்துலதான் சப்த வேதம் கரெக்டா உட்காருது. இதே உபாசனம், உபாசனம்ன்றது தைலதார மாதிரி இடைவிடாமல் பண்ற ஜெய் சிந்தாயான்ற தாசுல வர தியானம், அது ஞாசம், பரத பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கிறது. அப்ப என்ன இருக்கு, யாகம் தானம் ஹோமம்ன்ற கிரியையில வேறுபாடு இருக்கிற மாதிரி உபாசனம் பிரபதனம்ன்றதுல முற்றிலும் வேறுபாடு இருக்கு. என்ன இருக்கு, சத்வித்யை தகர வித்யைன்ற பேரை வச்சுட்டு நானா சப்தாதி வேதாதிரி சப்த வேதம்னு சொல்றோம் நம்ம. ஆனா சப்த வேதம் இதுக்குதான் பொருந்தும். சுவாமி தேசிகன் அந்த பிரபத்தி விஷயத்துல ஸ்தாபிதம் பண்றதுலதான் எவ்வளவு ஆசை. இப்ப சூத்திரக்காரர் பாஷ்யக்காரர் அப்படி எல்லாம் பாஷ்யத்துக்கு இது பண்ணல, நானா சப்தாதி வேதா சத்வித்யா தகர வித்யை போன்ற சப்த வேதம் அப்படின்னு இவர் ஞாச விம்சதியில அதை எடுத்து இது பண்ணுவார். நானா சப்தாதி வேதாதுன்ற இடத்துல சூத்திரத்துல சப்த வேதமாக சொன்னாலும் உபாசனம்ன்ற ஒரே பேர் தான் அதுக்கெல்லாம். ஆனால் உபாசனம் பிரபதனம்ன்ற இடத்துலதான் சப்த வேதம்ன்றது முழுமையா இருக்கு. அதுக்கு அடுத்தது அது இப்ப பாருங்க, யாகம் தானம்ன்ற இடத்துல சப்த பேதமும் இருக்க கிரியா பேதமும் இருக்கு. யாகம்ன்ற கர்மா வேற, தானம்ன்ற கர்மா வேற. அதே மாதிரி உபாசனம் பிரபதனம்ன்ற இடத்துலயும் கிரியா பேதம் இருக்கு. அத அசகிருத ஆவருத்தி சக்கரம், அது இதுக்குதான் நன்னா விட்டோம் சுவாமி. ஆக இப்ப என்ன, இப்ப நம்ம என்ன கொண்டு வரோம் ஸ்ரீபாஷ்யத்துல சாதிச்சபடி நானா சப்தாதி பேதாத்துன்னா, சத்வித்யை தகர வித்யை எல்லாத்திலையும் பரமாத்மா ஒருவன் ஸ்ரீயப்பதி உபாசியனா இருந்தாலும் அனுசந்தேய குணபேதாத்து வித்யாபேதம். அதாவது ஒரு இதை வேறுபடுத்துறதுக்கு சப்தபேதம் இருக்கலாம், குணபேதம் இருக்கலாம். அப்ப இருக்கிற போது என்ன பண்றோம், அந்த நிரூபித சுரூப விசேஷனை விசிஷ்டமா உபாசிக்கிற போது இப்ப வைஸ்வானர வித்யா நிஷ்டன் திரைலோக்கிய சரீரகனாக உபாசிக்கிறான். அதுவே தகர வித்யா நிஷ்டன் அபகத பாத்மத்வாதி விசிஷ்டனாக உபாசிக்கிறோம். குணபேதம், அதுல வித்யாபேதம்னு ஒரு இது உண்டு. சப்தாந்தர அதிகரண நியாயத்துல சொல்லப்படுறது. அதனால அந்த விகல்பமானது எப்படிப்பட்டதுன்னு கேட்ட என்ன கேள்வி வந்தது, சுதந்திர பிரபத்தி நிஷ்டனுக்கு மோட்சமும் சீக்கிரம் கிடைக்கிறத இவன் பிரார்த்திச்சா பரஞான பரமபக்தின்றதும் பலமா கிடைச்சு விடுறதுன்ற பட்சத்துல யாரு உபாசனத்தை பண்ணுவா? அவ்வளவு காலம் விளம்பிச்சு மோட்சத்தை அடையறதுக்கு யாரு உபாசனத்தை பண்ணுவா அப்படின்னு கேட்டா, அதுக்கு இந்த இடத்துல சூத்திரக்காரருடைய சூத்திரத்தை எடுத்து என்ன சாதிக்கிறார், வியவஸ்தித விகல்பம் சகிஞ்சன அகிஞ்சன அதிகாரி வேதத்தினால சகிஞ்சனன் என்ன பண்ணணும், பக்தியத்தான் பண்ணணும், சக்தாதிகாரின்னு அர்த்தம். சகிஞ்சனன்னா சக்தாதிகாரி, அகிஞ்சனன் என்று சொன்னா அசக்தாதிகாரி, பக்தி பண்றதுக்கு சக்தி இல்லாதவன். அந்த சக்தன் அசக்தன் என்கிற அதிகாரி வேதத்தினால சொன்ன விகல்பமானது வியவஸ்திதம், வரையறுக்கப்பட்ட விகல்பமா இருக்கிறதுனால உபாசனத்தை யார் பண்ணுவான்னு கேட்கறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா உபாசனத்துக்கு வேணுங்கிற சக்தி உள்ளவன் சுதந்திர பிரபத்திய பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணணும், இப்ப வியாசாதிகள்னா மோட்சார்க்கம் பிரபத்தி பண்ண முடியாது, அவெல்லாம் சக்தாதிகாரிகளா இருக்கிறதுனால உபாசனத்தை தான் பண்ணும். அதனால அந்த இடத்துல பிரபத்திய எல்லாரும் பண்ணிடுவாளே, உபாசனத்தை விதிக்கிற வாக்கியங்கள் பிரயோஜனம் இல்லாத பேருமேனு கேட்கறதுக்கு வழி கிடையாது. அதுலே ரெண்டும் இருக்கு, வியவஸ்திதமும் இருக்கு அவ்யவஸ்திதமும் இருக்கு. அதாவது என்னன்னா, சிலதெல்லாம் பிராரப்த அவசானத்துல மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பிரம்ம வித்யை இருக்கு பாருங்க, அதுல சக்தாதிகாரி எதை வேணா எடுத்துக்கலாம், சகிஞ்சனன் எதை வேணா எடுத்துக்கலாம், அவனுடைய இஷ்டம். ஆனால் சில அவாந்தர பலனை சொல்லி இதை அனுபவிச்சுண்டு மோட்சம் போறான்னு சொல்ற பிரம்ம வித்யை வியவஸ்திதம், பஞ்சாக்கிய வித்யை மது வித்யை அந்த மாதிரி இருக்கு. அதான் சொல்றாரு, பிராரப்த அவசானே பிரம்ம பிராப்தி காமனாவான் சத்வித்யை அந்த மாதிரி. அதுவே பிராரப்த அவசானே ஆத்ம பிராப்தி பூர்வக பிரம்ம பிராப்தி காமனாவான் பஞ்சாரிணி வித்யானுஷ்டன். அதே மாதிரி வஸ்வாதி பத பிராப்தி பூர்வக பிரம்ம பிராப்தி காமனாவான் என்னது மது வித்யானுஷ்டன். அந்த மாதிரி இருந்தா வியவஸ்திதம். இப்ப பிராரப்த அவசானத்துல மோட்சம் வேணும்னு மட்டும் சங்கல்பிச்சுக்கிறானே, அது அவன் எதவனா எடுத்துக்கலாம். இப்ப கர்மயோகத்துல 14 வகையில எதவனா எடுத்துக்கலாம் மாதிரி எடுத்துக்கலாம். சகிஞ்சனா இருந்து உபாசனத்தை பண்றவனுக்கு யாரெல்லாம் பிராரப்தம் முடிஞ்ச நாளைக்கும் மோட்சம் கேட்கிறாளோ அது அவன் இஷ்டம். அந்த மாதிரி பிரம்ம வித்தியைகள் எத்தனை இருக்கோ அதுல இவன் எதவனா எடுத்துக்கலாம். ஆனா அவாந்தர பலனை கேட்டு விரும்பி அனுபவிச்சுட்டு வரணும்ன்றவோ அந்தந்த வித்தியை தான் எடுக்கணும். அப்ப அது வந்து வியவஸ்திதம். அவாளுக்கே தான் தெரியும், தனக்கு வந்து நல்ல ஞானம் இருக்கு, நம்மளால உபாசனத்தை பண்ண முடியும், ஜாதி இருக்கு, எனக்கு பிராரப்தம் வரைக்கும் விளம்பம் வந்தா முடிகிற வரைக்கும் நான் விளம்பத்தை கொடுத்துக்கிறேன். அவாவா முடிவெடுக்கணும், அவாவோட யோகியதையும் கபாசிட்டியும் அவாவாளுக்கு தெரியுமே. அதனால நமக்கு இதுல திறமா உண்டா நம்மளால செய்ய முடியுமான்றத வந்து இன்னொருத்தர் ஸ்டடி பண்ண வேண்டாம், நம்மளே பண்ணிக்கலாம். அதனால
நாளைக்கு
அவ ஆட்டு மனுஷா எப்படியோ
அவாவாடு
இவர் உங்க ரைட் ரைட்டா சரி சரி சரி
ஆமா
ஆமா
வைத்தியம் கிட்ட வரணும். அவன் கை விட்டாண்டா இருந்தா வந்து என்னடா பண்ண போறான் அப்படி அதமான ஒரு பயன். அப்ப சுத்தி இருக்கிறதா எங்க அவருடைய மாமியார் இந்த மாதிரி வைத்தியம் பண்ணிக்காத இருந்து ரெண்டு சின்ன குழந்தைகள் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேசுறவங்களையும் பெற்ற இருக்கிறவானா சிம நாராயண சரணமும் சரணம் தொடர்ந்தே சிமதே நாராயணா இதை யார் சொல்றவா அதை பெற்றது
இழப்பினால சில இழப்புகள் நேர்ற போது அப்போ அவ கலங்கறது வந்து இத கலைஞர் நாளைக்கும் விவேகம் இல்லாததுனால அவர் பிரபதி பண்ணிச்சே ரொம்ப போயிட்டா மாதிரி பேசுவார். அது விவேகம் இல்லாததுனால எப்படினாலும் போற பிராணம் போகத்தான் போகுது. அது வந்து பிரபதி பண்ணிட்டாலே சொல்றோம்.
ஆனா 42 வயசுல வைத்தியமே பண்ணிக்காம அப்படி பண்றதும்
ஆனா வைத்தியம்
வைத்தியம்
ஆனா அது
உபேட்ச பண்ண கூடாது.
இந்த ஜென்மத்துல இவர் ஆண்டா இவரு கொண்டாடி குழந்தைங்க
எல்லாத்தையும் அந்த மாதிரி தான்
இது
பண்ணுவாங்க.
அந்த மாதிரி சொல்லல. அதாவது ஆயுத வந்து பெருமாள் வந்து புதுக்குற போது வியாதி வச்சுட்டு வைத்தியம் பண்ணிக்கணும் சாப்பிடணும் சொல்லுக்குற போது
இருந்த பெருமாள் நல்லபடியா பெருமாள் அனுபவிச்சிருக்கலாம்.
பண்ணி பார்த்து கடத்துல குழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னா எல்லாம் பிரயாசப்பட்டாச்சுன்னு பெறது வேற. அதுக்கு செயலே பண்ணாது இது பண்ணா அதுக்கு செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அதாவது தனக்கு வந்த வியாஜம் வந்து நம்ம வரைக்கும் நம்ம இன்னும் சந்தோஷமா இருக்க போறோம்னா அது செல்ஃபிஷ். இந்த வியாதி இந்த வியாஜம் வந்து நம்ம வரைக்கும் அப்படி நினைச்சுக்கிறது செல்ஃபிஷ் தான். அதனால
எனக்கு சொல்ல தெரியல.
அதான்
இந்த வயசுல பண்ணிக்கலையே உடம்பு முடியாத படத்துலாங்க.
ஒரு ஜீவன் தனக்கு தானும்
ரட்சிக்கும்
போது நான்
எழுந்து
நம்ம ஏற வெளியா இருக்கும்.
ஆக இப்ப என்னன்னு கேட்டா நானா சப்தாதி வேதா அப்படின்ற இடத்துல அந்த மாதிரி வந்து வியவஸ்தித விகல்பம் பக்திக்கும் பிரபத்திக்கும் சொல்றதுனால அதிகாரி வேதம் இருக்கிறதுனால எல்லாரும் சுதந்திர பிரபத்தி பண்ணிட்டு பக்தி யோகம் முழுதா பெருமை அதிகாரிகள் இருக்க மாட்டாரேன்னு நினைக்க வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல விகல்பகா அவிசிஷ்ட பலர்வார். இப்படி விகல்பம் இருந்தாலும் விகல்பம்னா என்ன இதையாவது பண்ணலாம் அதையாவது பண்ணலாம் அதிகாரி வேதத்தை சொல்லி வர விகல்பமும் சரியே இல்ல பொதுவா ஏதாவது ஒரு இதை பண்ணலான்னு துல்லிய பல விகல்பத்தை சொன்னாலும் சரியே பலன் வந்து எல்லாத்துக்கும் மோட்சம் உண்டும். அதாவது என்ன சத்வித்யை போன்ற வித்தியைகள்ல ஒரு இஷ்டப்படி தேர்ந்தெடுத்து பண்ணாலும் சரியே இல்ல அவாந்தர பலனை அனுபவிச்சுண்டு மோட்சம் வரணும்ன்ற இடத்துல வியவஸ்தித விகல்பத்த வச்சுட்டு அந்தந்த அதிகாரிகள் எடுக்கிற விஜயா இருந்தாலும் சரியே இதை சகிஞ்சனன் அகிஞ்சனன் வச்சுட்டு பக்தி அல்லது பிரபத்தி என்பதாக பிரித்த விகல்பத்துல வியவஸ்தித விகல்பத்தை வச்சுண்டு ஒன்னு அனுஷ்டித்தாலும் சரி மோட்சத்துல எந்த வித்தியாசமும் கிடையாது. விகல்பதா அவிசிஷ்ட பலத்வா எல்லாருக்கும் மோட்சம்ன்றது ஒன்றே. இதுவும் சிவபாஷ்யத்துல விசாரம் வருது. அதாவது என்னன்னா, இதுல சொல்ற போது ஒருத்தர் வந்து சொர்க்கத்துல வந்து சுகமாக பலகாலம் வசிக்கணும்ன்றதுக்கு என்ன பண்ணுவாளாம், பல பல புண்ணிய கர்மாக்களை பண்ணுவாளாம். ஒரு பக்கம் யாகத்தை பண்ணுவாளாம், ஒரு பக்கத்துல தானத்தை பண்ணுவாளாம், இன்னொரு பக்கம் கோவில் கட்டுறது குளம் வெட்டுறதுன்ற தர்ம காரியங்களை பண்ணுவாளாம். இங்க பண்ணிதான் அங்க போவா, அங்க இங்க. அதனால அது வந்து அதனால இதுக்கு சீபாஷியத்துல ஒரு இது வருது. அதாவது என்னன்னா, இங்க ஒருத்தன் என்ன பண்ணுவான், சரி யாகத்தை முடிச்சுட்டோன்னு வெறுமை இருக்க வேண்டாம், வேற ஏதாவது தான தர்மங்கள் பண்ணாதா, இல்ல கோவில் கட்டலாம் குளம் வெட்டலாம் ஏதாவது அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், பல பல புண்ணிய காரியங்களை பண்ணுவோம். பண்றது என்னத்துக்கு அப்படின்னா, இவன் எத்தனை புண்ணியத்தை சேர்த்துக்கிறானோ அத்தனை காலம் அவனுடைய வாழ்வு சொர்க்கத்துல நீடிக்கும். அதாவது என்ன, பெருமாள் என்ன பண்றான், இவனுடைய புண்ணியத்தை பார்த்து அந்த புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி சொர்க்கத்துல சுக அனுபவத்தினுடைய காலம் நீண்டு இருக்கும். அதாவது யாகம் மட்டும் பண்ணி சொர்க்கத்தை அடைகிறான்னா, அவனை விட யாக தானாதிகளை பண்ணினவனுக்கு அவனை விட வாழ்நாள் நீண்டு இருக்கும் அதிகம். இன்னும் நிறைய புண்ணியம் பண்ணினவனுக்கு அவனுடைய அங்க இருக்கிற காலத்தளவு நீண்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கே அதை வச்சு கேள்வி வருது. அதாவது அந்த மாதிரி உபாசனம் பண்ற உபாசகன் சத்வித்யா தகர வித்யை என்று பல பல கும்ப வித்யைகளை சேர்த்து பண்ணலாமா கூடாதா அப்படின்னு விசாரம் வந்துருக்கு. இப்ப புண்ணிய கர்மாவை எப்படி பல பலது சேர்க்கறான், யாகம் ஒரு பக்கம் பண்றான், தானம் ஒரு பக்கம் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு சத்வித்யா தகர வித்யா மது வித்யைன்னு பல பல பிரம்ம வித்யைகள், அந்த மாதிரி பிரம்ம வித்யைகளை சேர்த்துண்டு உபாசகன் பல வித்யைகளை அனுஷ்டிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டா கூடாது. கூடாதுன்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, எந்த ஒரு வித்யைய அனுஷ்டிக்கிறவனுக்கும் போகத்துல பரமசாமியம் அந்த இடத்துல வேறுபாடு கிடையாது. இப்போ ஆனந்தத்துல அதிகம் குறவுன்ற வேறுபாடு இருந்தா நீ பல வித்யைகளை சேர்த்துட்டு அதிக ஆனந்தத்துக்கு பாடுபடணும். அதே மாதிரி எந்த வித்யைய அனுஷ்டிச்சு வந்தவனுக்கும் புனராவிருத்தி கிடையாது. அந்த அனுபவம் எல்லாருக்கும் சாஸ்வதம். இப்ப சொர்க்கம் அப்படி இல்லை, சொர்க்கத்துல ஆனந்தத்துல வேறுபாடு உண்டு, புனராவிருத்தி உண்டு. அவன் இன்னும் அதிக நாள் தங்கணும்ன்றதுக்கு என்ன பண்றான், புண்ணியத்தை சேர்த்துட்டு போறான். இங்க அப்படி இல்லை, சரணாகதியை பண்ணி மோட்சம் அடைஞ்சாலும், பக்தி யோகத்துல ஒரு பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சு மோட்சம் அடைஞ்சாலும் அவனுடைய நிலை எப்படி, ஆனந்தத்திலையும் பரமசாமியம், யாருக்குமே சம்சாரத்துக்கு வர புனராவிருத்தி திரும்பி வருதல் கிடையாது. அதனால பல வித்தியைகளை சேர்த்துக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒரு வித்தியைக்கே அதே பலன் தானே. ரெண்டாவது, பல வித்தியைகளை சேர்த்துக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா, இப்ப ஒன்னும் தகர வித்தியை தேர்ந்தெடுக்கிறான்னா, அந்த குண விசிஷ்டனான பிரம்மத்தை யாவதாயுஷம் உபாசிக்கிற போது இன்னொன்னு சேர்த்துக்கிறதுக்கே முடியாது. எடுத்துட்டதான் இவன் என்ன பண்ணணும், பிராரப்த அவசானம் வரைக்கும் உபாசனம் தொடர்றதோ இல்லையோ, இன்னொன்னு சேர்த்துக்க முடியாது. சேர்த்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த பலன் சாஸ்வதமா இருக்கிறதுனாலேயும், ஆனந்த சாரதமியத்துக்கு பிரசக்தி இல்லாம இருக்கிறதுனாலேயும், பல பிரம்ம வித்தியைகளை சேர்த்து ஒருவன் அனுஷ்டிக்க கூடாது, அனுஷ்டிக்க முடியாது என்பதான அந்த மாதிரி சொல்ற. அதனால இப்ப என்ன விகல்பகா அவிசிஷ்ட பலத்வா, விகல்பம். அதனால என்னன்னா, ஒரு வித்தியையத்தான் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு. அதாவது சகிஞ்சலனா இருந்தாலும் ரெண்டு மூணு பிரம்ம வித்தியைகள் எல்லாம் கூட்டி சேர்த்தெல்லாம் அனுஷ்டிக்க முடியாது. அதே மாதிரி அதிகாரி பேதத்தினால என்னது, பக்தி யோகத்தை பண்றவனுக்கும் ஞாச வித்தியங்க சரணாகதி பண்றவனுக்கும் அவிசிஷ்ட பலத்வா பலன் ஒன்று, புனராவிருத்தி இல்லாததான பரிபூர்ண பிரம்மானுபவம் என்கிற பலன் ஒன்று
உபனிஷத்துல சொல்ற போது
பிரணவத்தை கொண்டு ஆத்மாவை பகவானிடத்துல சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஆத்மானம் இந்திரித என்பதாக பிரணவத்தை கொண்டு ஆத்மாவை அவனிடத்துல சமர்ப்பிக்கணும்னு சொல்றது. சொன்னா இது என்னது? அங்கி சரணாகதி. ஆத்ம சமர்ப்பணம் என்பது என்ன? அங்கி. அனேனைவது மந்திரேன ஆத்மானம் மகிழ்ச்சியே அங்கியது. ஆக இந்த மாதிரி மந்திரத்தை கொண்டு பிரணவத்தை கொண்டு இந்த ஆத்மாவை பகவானிடத்துல சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற அங்கியத்தானே சொல்லியிருக்கு. ஆணுகூரிய சங்கல்பாதி அங்கங்கள் எல்லாம் உபனிஷத்துல சொல்லவில்லையே. ஆனால் நம்ம என்ன சொல்றோம், இதுக்கு அஞ்சு அங்கங்கள் இருக்கு. மோட்சார்த்த பிரபத்தியில சாத்வீக தியாகம் ஆறாவது அங்கம் என்றெல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்றோம், பிரபத்தி என்பது அங்கி, ஆணுகூரிய சங்கல்பாதிகள் அங்கங்கள் என்பதாக சொல்றோம். ஆனா இந்த அங்கங்களை பத்தி ஆணுகூரிய சங்கல்பாதிகள்னா உபனிஷத்துல வாக்கியம் வந்து கிடையாது. உபனிஷத்துல உள்ள வாக்கியம் அங்கி, ஆத்மாவை சமர்ப்பிக்க வேண்டும், ஆத்ம சமர்ப்பணம் என்கிற அங்கிதான் உபனிஷத்துல சொல்றோம். ஆனால் இதுக்கு நம்ம அங்கங்கள் இவைகள் என்று சொல்றோமே, அது உபனிஷத்துல இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அதுக்குதான் அடுத்தது சொல்றேன். உபாசனத்தில் விசேஷங்கள் போலே சாக்கா பேதங்களிலும் பகவத் சாஸ்திர சம்ஹிதா பேதங்களிலும் சொல்லும் ஞாச வித்யையிலும் மந்திராதி விசேஷங்கள் கண்டுகொள்வதுன்னு சொல்றது. அதாவது என்னன்னா, உபாசனத்தில் விசேஷங்கள் போல. இப்ப பாருங்க, இதெல்லாம் சீபாஷிய விஷயங்கள். குணோபசம்ஹார பாதத்துல மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல இதெல்லாம் வருது. அதாவது உபாசனத்தில் விசேஷங்கள் போல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இப்ப வந்து பக்தி யோகத்தை பத்தி ஒரு பிரம்ம வித்யைய பத்தி ஒரு உபனிஷத்துல சொன்னா, அந்த உபனிஷத்திலேயே அதனுடைய அத்தனை அங்கங்களையும் அந்த வித்யா பிரகரணத்திலேயே சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. சத்வித்யா பிரகரணத்துல ஒரு அங்கத்தை சொல்லியிருக்கலாம், தகர வித்யா பிரகரணத்துல ஒரு அங்கத்தை சொல்லியிருக்கலாம், அதே மாதிரி இன்னொரு வித்யா பிரகரணத்துல சொல்லியிருக்கலாம். அப்ப அங்க என்ன சொல்ற, ஒரு வித்யா பிரகரணத்துல வர்ணாசிரம தர்மத்தை அங்கமாக சொன்னால் அதை அங்கமாக சொல்லாத வித்யிலையும் இத சேர்த்துக்கணும். அவனுக்கும் அது அங்கம், மற்றொரு வித்யா நிஷ்டனுக்கும் எது அங்கம், வர்ணாசிரம தர்மம். ஒரு வித்யா பிரகரணத்துல வந்து அஸ்லேஷ விநாசத்தையோ கதி சிந்தனத்தையோ சொன்னா, சொல்லப்படாத வித்யா பிரகரணத்திலையும் அங்கமாக சேர்த்துக்கணும். அப்போ ஒரு இடத்தில் சொன்ன அங்கம் சொல்லப்படாத இடத்துல சேர்த்து கொள்வது என்பதற்கு பேரு உபசம்ஹாரம்னு பேரு. அதாவது குணோபசம்ஹார பாதம், உபசம்ஹாரம்னா சேர்த்துக்கிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரே தகர வித்யை சாந்தோக்கியத்திலையும் இருக்கு, சைத்திரியத்திலையும் இருக்கு. ஒரே தகர வித்யா, அப்ப தகர வித்யா சத்வித்ய மாதிரி இல்லை, ஒரே தகர வித்யா ரெண்டு உபனிஷத்துல இருக்கு. ஒரு உபனிஷத்துல தகர வித்யைக்கு பகவானிடத்துல தியானம் பண்ற குணங்களை சொல்லிட்டு இன்னொரு உபனிஷத்துல அதே தகர வித்யைக்கு வேற குணங்களை சொல்லிட்டானா, அப்ப ரெண்டையும் சேர்த்துக்கணும். வித்ய வெவ்வேறா இருந்தா சேர்த்து கூடாது. ஒரு இடத்துல தகர வித்யா, ஒரு இடத்துல சத்வித்யா குணங்களை சேர்த்து கூடாது. இது வேற அது வேற. ஆனால் ரெண்டு உபனிஷத்துல ஒரே வித்யைய சொல்லணும், நல்லா புரிஞ்சுக்கோப்போம். எல்லா குணத்தையும் சேர்த்து கூடாது, அப்ப எனக்கு வித்யா பேதம், ஒரே பிரம்ம வித்யா இருக்கலாமே, அப்படி இல்லை. ஒரு தகர வித்யை ரெண்டு உபனிஷத்துல சொல்லணும். எந்த ரெண்டு உபனிஷத்து? தைத்திரியம் சாந்தோக்கியம். அந்த இடத்துல ஒரு உபனிஷத்துல என்ன பண்ணிருக்குன்னா, தகர வித்யைய உபாசிக்கிறவன் இன்ன குணங்களை பிரம்மத்தினிடத்துல உபாசிக்கணும்னு சில குணங்கள் சொல்றோம். அபகத பாப்மா மாதிரி இன்னும் குணங்கள் சொல்றது. இன்னொரு இதுல அபகத பாப்மத்வாதிகள் சொல்லுது. அப்ப அவன் என்ன பண்ணணும், அபகத பாப்மத்வாதிகள் குரு உபனிஷத்துல சொல்லலையேன்னு விட முடியாது. அப்ப அந்த ரெண்டும் தகர வித்யா இருக்கிற பட்சத்துல அவன் என்ன பண்ணணும், அந்த குணங்கள் ரெண்டு உபனிஷத்துல சொன்னதையும் ஒண்ணு சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிறதுக்கு பேர் குணோபசம்ஹாரம்னு பேர். உபசம்ஹாரம்னா சேர்த்துக்கிறது. அதான் அந்த வெளியா சொன்ன இதெல்லாம் அத்வைதிகளுக்கு வந்து அவ பாஷ்யத்துல பொருத்தாதே, அவளுக்கு பேர் இந்த தலைப்பு என்ன வைக்கணும்னா குண சம்ஹார பாதம்னு வைக்கணும். இந்த பிரம்மத்தோட குணங்கள் எல்லாம் அழிக்கிறாரோ இல்லையா? குண உபசம்ஹாரம் இல்ல குண சம்ஹாரம் பாதம். இப்ப இவாளுக்கு சாதனாத்தியா இதுக்கு என்ன பேர் வைக்கிறது? சாதனத்திய உபாயத்திய அழிக்கிறாரு. ஆக அவங்க வேடிக்கா சொன்னார் குண உபசம்ஹாரம் இல்ல குண சம்ஹார பாதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இப்ப என்னன்னாக்க அங்க நம்ம சேர்த்துக்கிறோமோ இல்லையோ, ஒரே பிரம்ம வித்தியை ரெண்டு உபனிஷத்துல சொன்னால் அந்த ரெண்டு குணங்களையும் என்ன பண்றோம்? அந்த பிரம்ம வித்யானிஷ்டன் சேர்த்து உபாசிக்கும், அத்தனை குணங்களையும் உபாசிக்கும். அந்த மாதிரி உபனிஷத்துல உபாசனத்தில் விசேஷங்கள் போலே. அப்ப என்னன்னா இது வந்து பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சம்ஹிதைகள்ல இது சொல்லியிருக்க, சரணாகதி லட்சுமி தந்திரம் அகிர்புத்திய சம்ஹிதை இதுல எல்லாம் என்னன்னு கேட்டா சரணாகதியை சொல்லிருக்கு. அப்ப அந்த சரணாகதியை எப்படி சொல்லிருக்கு தெரியுமா? ஆனுகூல்ய சங்கல்பாதி அங்கங்களோட சொல்லிருக்கு. நிச்சேப அபரபரியாயக ஞாசக பஞ்சாங்க சம்ஹிதக. அதே மாதிரி பிரபத்தின் தாம் பிரிஞ்சித சுவாங்கையே பஞ்சபிராவிருதாம் என்றெல்லாம் சொல்லுவோம். புரிஞ்சுதா? இப்போ இந்த மாதிரி பாஞ்சராத்திரத்திலையும் சம்ஹிதைகள்லயும் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுனால அங்க எப்படி உபாசனத்துல குணங்களை சேர்த்துட்டாலோ அதே மாதிரி ஞாச வித்தியை உபனிஷத்துல சொன்னத உபபிரமணமா இருக்கிற இந்த வித்யாதிகள்ல சொல்ற அங்கங்களையும் உபசம்ஹாரம் அங்க அங்கிய சொல்லிட்டு இதுல அங்க அகிர்புத்திய சம்ஹிதையில சாத்வீக தியாகம் புருஷம் பரமோத்திஷ்ய நமே சித்தி விசோன்யதா இத்தியங்கம் உரிதம் சேஷ்டம் பலேத்தா சத்விரோதினி. பலன்ல ஆசை என்பது இந்த அங்கத்துக்கு விரோதி. எது? சாத்வீக தியாகத்துக்கு விரோதி. அப்போ அந்த அங்கம் எல்லாம் இதுல சொல்லுங்க, சம்ஹிதைகள்ல சொல்லு. அப்ப என்ன பண்ணணும்? உபாசனத்துல உள்ள விசேஷம் மாதிரி தான் சாக்கா வேதங்கள் சம்ஹிதா வேதங்கள்ல உள்ள மந்திராதி விசேஷங்கள் கண்டுகொள்வது. மந்திராதின்ற ஆதிபதத்துல அங்கங்களை வச்சுக்கோங்க. மந்திரம் ஏன்னா பிரபத்திக்கு அநேக மந்திரங்கள் இருக்கு. இப்ப எல்லாரும் துவயத்தை கொண்டு பண்றோம், ஆனா இந்த துவயத்தை போலவே அநேக மந்திரங்கள் இருக்கு. அதெல்லாம் அந்தந்த இடத்துல கண்டுகொள்வது என்று சொன்னார். இப்ப இதுக்கு பரிகாரம் சொல்லியாச்சு. என்னடா அது அங்கியதானே உபனிஷத்துக்கு அங்கங்களை சொல்லலையே நினைக்க வேண்டாம். சம்ஹிதையில சொன்னத என்ன பண்ணணும்? உபனிஷத்துல சொன்ன அங்கியில இதெல்லாம் அங்கங்கள் என்று சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னார். இப்ப இது புரிஞ்சுத? அதுக்கு மேல கேட்டுக்கிற ஆரம்பத்துல சொல்ற போது உபாயமாவது ஒரு ஞான விகாந்த விசேஷம்னு சொன்னேன். பக்தியும் சரி பிரபத்தியும் சரி அது வந்து ஒரு ஞான விகாந்த விசேஷம், அறிவின் மலர்ச்சி என்பதாக சொன்னேன். இப்ப அறிவின் மலர்ச்சி என்று சொன்னமானா அது வந்து எப்படின்னா எண்ணத்தை பற்றியதா இருக்கிறத தானே அறிவின் மலர்ச்சின்னு சொல்லலாம். மானச வியாபாரம், மானச வியாபாரத்தை தான் என்ன சொல்லலாம் ஞானத்தினுடைய மலர்ச்சின்னு சொல்லலாம். ஆனால் இப்ப இந்த இடத்துல வந்து மானச பிரபத்தி வாசிக பிரபத்தி காயிக பிரபத்தி என்று பிரபத்திய மூணா சொல்றோம். அதாவது என்னன்னா புனிஷ்டேல வந்து மானச வியாபாரம் ஜாஸ்தி, புத்தி நிஷ்டையில வாசிக்கம், ஆச்சாரி நிஷ்டையில காயிக்கம். அப்ப அந்த இடத்துல என்னன்னு கேட்டா மானசம் வாசிக்கம் காயிக்கம் என்பதாக பிரபத்திய என்ன பண்றோம்? மூன்றாக சொல்றமே. வாசிக்கமும் காயிக்கமும் ஞான விகாச விசேஷம் இங்கே. மனோவியாபாரம் தானே அறிவின் மலர்ச்சின்னு ஞான விகாச விசேஷம்ன்றது அதுலதானே வரும். வாசிக்கமோ காய்கமோ சொல்லோ செயலோ அது வந்து ஞான விகாச விசேஷம்னு சொல்ல முடியாதுன்னு கேட்டுட்டு அதுக்கு அழகான திருஷ்டாந்தம் சொல்ற. என்ன திருஷ்டாந்தம்னா நமஸ்காரம் வாசிக்கம் மானசம் காய்கம் என்று பிரிந்தார் போலே. நமஸ்காரத்தை திருஷ்டாந்தம் நன்றது. நமஸ்காரம் மூணு விதம், அதாவது மானசீக நமஸ்காரம் வாசிக நமஸ்காரம் காயிக நமஸ்காரம். அந்த மாதிரி மூணா பிரிந்தாலும் அந்த நமஸ்காரம்ன்றது ஒன்று. அதாவது என்னன்னா மானச வியாபாரத்தினுடைய பரிவாகம் தான் வாசிகமும் காயிகமும். அதற்கு போக்கு வீடு. நல்லா கவனிக்கணும். இப்ப என்னன்னா ஒரு ஆச்சாரியனை நம்ம சேவிக்கிறோம், சேவிச்சா மனசுனால நமக்கு ஆச்சாரியன் சர்வோத்கிருஷ்டன், நாம அவருக்கு தாசபூதர்கள் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனால அந்த எண்ணத்தினுடைய பரிவாகம் என்ன பண்றது, நமோ நமகான்னு வாச்சிக்க வியாபாரத்துக்கு காரணமா இருக்கு. சேவிக்கிறேன் நமக அப்படின்ற அந்த நமசப்தத்தை சொல்றதுக்கு காரணமா இருக்கு. மனசுனால அவரை உத்கிருஷ்டர்னு நினைக்கிறதுனால வாக்குனால என்ன பண்றோம், நமகன்னு சொல்றோம். வாக்குனால சொன்ன நாளுக்கு வெறுமை இல்லாத காயிக வியாபாரம் விழுந்து சேவிக்கிறோம். ஆக வாச்சிக்கமா சொல்லக்கூடிய நமசப்தமும் காயிகமாக சேவிக்கிறதும் மானசத்தினுடைய பரிவாகம். மனசுல அந்த நல்ல அபிப்பிராயம் அவர் உயர்ந்தவர்ன்ற எண்ணம் தான் என்ன பண்றதுன்னா வாக்குனால பேச வைக்கிறது, காயிக வியாபாரமா சேவிக்க வைக்கிறது. அதே மாதிரி அதனால ஞான விகாச விசேஷம்தான். அதாவது ஓரொன்றே முன்னிட்டு இவ்விபாகம்னு சொல்ற, இவை மூன்றும் பொருந்தின போது பூர்ண நமஸ்காரம் ஆனார் போலே பூர்ண பிரபத்தி ஆக கடவது என்றவர்கள் பாசுரங்களுக்கும் வாசிக காய்கங்கள் பரிவாகமாம்படியான மானச பிரபத்தியினுடைய பூர்த்தியிலே தாத்பரியமாக கடவது. அதாவது சரணாகதி பண்றவன் பகவானிடத்துல எப்பேற்பட்ட எண்ணத்தோட இருக்கான், அவன் சர்வோத்கிருஷ்டன், நாம தாசபூதர்கள். அதனால அவனுடைய உடமையான அவனுக்கு சேஷமான இந்த ஆத்ம வஸ்துவ அவனிடத்துல சமர்ப்பிக்கிறோம் அப்படின்ற எண்ணத்துல பிருத்விபாவம் வணங்கறான். வணங்கறதுக்கு என்ன காரணம்னா அவன் சர்வோத்கிருஷ்டன் என்று அந்த எண்ணம் தான் காரணம். அவன் நமக்கு சேஷி, நமக்கு சுவாமி, அவன் சர்வோத்கிருஷ்டன். நந்திரு நந்தவிய பாவக ந பிரயோஜன பூர்வகம், அவன் வணங்கப்படுறவனாயும் இவன் வணங்குகிறவனாயும் இருக்கை என்பது ஒரு பிரயோஜனத்துக்காக இல்லை, அது சுவாபாவிகம். அவன் சர்வோத்கிருஷ்டனாய் இருக்கிறதுனால வணங்கப்படுபவன், நாம தாழ்ந்தவர்களாய் இருக்கிறதுனால வணங்குகிறவர்கள் அப்படின்ற எண்ணம் இருக்கே, இந்த எண்ணத்தினுடைய ஒரு பரிவாகம்தான் வாக் வியாபாரம். நமசப்தத்தை சொல்றோம், அடுத்தது என்ன பண்றோம், காய்க வியாபாரம் சேவிக்கிறோம். அதனால ஆனா இப்ப என்னன்னா பொரிஷையில அது அதிகமா இருக்கும், மனோ வியாபாரம் ஜாஸ்தி. இங்க மனசுல எண்ணம் இருந்தாலும் முக்தி நிஷ்டையில வாக் வியாபாரம் பிரதானமா இருக்கு. ஆச்சாரிய நிஷ்டையில மனசுல அந்த உயர்ந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் விழுந்து சேவிக்கிற காய்க வியாபாரம். மூணு பேருக்கும் மூணு உண்டு, ஒண்ணுமே என்ன இருக்கு, பிரதானமா இருக்கு. ஆனா எல்லாமே மானச வியாபாரத்தினுடைய பரிவாகம் என்று சொல்றேன். சரி, அப்ப ஏன் வந்து இந்த மாதிரி துனிஷ்ட புத்தி நிஷ்ட ஆச்சாரிய நிஷ்ட இப்படின்றதெல்லாம் பிரியறது அப்படின்னு கேட்டா, யதாதிகாரம் இவையெல்லாம் பலப்பிரதங்கள் என்னுமிடம் முன்பே சொல்றோம், அதிகாரி விபாக அதிகாரியே சொல்லியாச்சு. ஸ்நானம் சப்தவிதம் சுதம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி அதிகாரி வேதத்தினால புத்தி நிஷ்டை ஆச்சாரி நிஷ்டை என்பதும் பிரபத்தியின் முகபேதங்கள். அங்க அதிகாரி விபாக அதிகாரத்தை சொல்லியாச்சு. எப்படி தேக ஆரோக்கியத்துக்கு அனுகுணமா ஏழு விதமான ஸ்நானங்கள் சொல்லப்படுகிறதோ அதே போலத்தான் அவாவாளுடைய அதிகாரத்திற்கு ஏற்ற மாதிரி புத்தி நிஷ்டை ஆச்சாரி நிஷ்டை. அதாவது எல்லாருக்கும் தத்துவ ஞானம் வேணும், அதுல விசத ஞான உபாயத்துல இருக்கிறவா சொல்லிஷ்டைக்கு அதிகாரி. உபாயத்தை பற்றின அங்காங்கிகள்ல சமுதாய ஞானம் உள்ளவா வந்து புத்தி நிஷ்டைக்கு அதிகாரி. அந்த சமுதாய ஞானம் கூட உபாயத்துல அங்காங்கிகள்ல இல்லாதவா வந்து ஆச்சாரிய நிஷ்டைக்கு அதிகாரின்றதெல்லாம் அங்க வந்து விசதமா பார்ப்போம். எங்க அதிகாரி விபாக அதிகாரத்துல புத்தி நிஷ்டைனா என்னது, ஆச்சாரிய நிஷ்டைனா என்னது, ஆச்சாரிய நிஷ்டைன்றதுக்கு ஞாச திலகத்துல எடுத்து அந்தோ அனந்த கிரகண வசக யாதி ரங்கேச யத்வது அப்படின்றதுனால ஞானஹீன ஞானமுள்ள ஆச்சாரியனுடைய உதவியினால பலனடையலாம். அனுஷ்டான சக்தி இல்லாதவன் சக்தனான ஆச்சாரியனுடைய உதவியினால அடையறான் என்பதெல்லாம் திருஷ்டாந்தத்தோட விளக்கி அதிகாரி வேதத்தினால என்ன வந்தது, சுனிஷ்டை புத்தி நிஷ்டை ஆச்சாரிய நிஷ்டை என்கிற வேதங்கள் வந்ததே தவிர எல்லாமே மானசத்தினுடைய பரிவாகம் தான் வாக்கியாபாரமும் காயிகமான செயலும்ன்றதுனால உபாயம் ஒரு ஞான விகாச விசேஷம்னு சொன்னதுல எந்த விரோதமும் கிடையாது. அதாவது மனசுல இருக்கிற எண்ணம் தான் என்ன ஆகுது, செயல் காரியத்துல வெளிப்படுறது. அதனால எல்லாத்துலயுமே மனோ வியாபாரம் தான் முக்கியம் என்பதாக சொல்லணும். அங்கீனமா ஆக்கி அந்த மாதிரி ஒரு சம்சாரம் வந்து கண்டாரம் எல்லாம் பண்றாரு, போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் இது பண்றாரு, அந்த மாதிரி பண்ண கூடாது. அந்த மாதிரி என்னன்னா அங்கீனத்தை உண்டாக்கி அந்த தேகத்துக்கு சம்சாரம் பண்றது கூடாதுதான். அதுல நிறைய விவாதம் கட்ட இப்படி எல்லாம் பண்றதுனாலதானே அவ பல பேருக்கு பிரயோஜனம் பண்றது அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்கற. அதெல்லாம் லௌகிகமா கேட்டாலும் சாஸ்திரத்துல அனுமதி
கிடையாது.
எதுவுமே நம்மளுது இல்லையே, நம்மளுது நினைச்சுதானே கொடுக்குறோம்.
இருக்கும் போதும் என்னது
இருக்கும் போதே
ஆனந்த சார்
வைத்திகளுக்கு